திருமன்றத்தின் மூலமாக திருவள்ளுவரை நாம் தினந்தோறும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நிகழ்ச்சிகளை வடிவமைத்திருக்கிறோம். அதிலே இன்றைக்கு உயிர் உயிரினம் என்ற இரண்டு தலைப்புகள் அமைந்ததற்கு காரணம், உயிர்கள் பல என்றாலும் இரண்டு அடிப்படையில் இரண்டு உயிர், ஒன்று மனித உயிர், மற்றவை உயிரினங்கள். ஏனென்றால் மனித உயிர் அதனுடைய ஆளுமையில் தன்னை வாழ வைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவை இயற்கை திட்டத்தில் வாழ்கின்றன. நீங்கள் வேண்டுமானால் அவற்றை கோளாறுக்கு உட்படுத்தலாம், எங்கோ இருக்கிற பறவையை மிச்சர் கொடுத்து நீங்கள் வளர்த்து அதனுடைய வயிறை கெடுக்கலாம். ஆனால் நீங்கள் கெடாமல் இருப்பதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. அதனால் வீட்டு விலங்கு அதை அல்லது விலங்குகளை கொண்டு வந்து சைவமாக்குவது எல்லாம் நீங்கள் செய்கிற வேலை. ஆனால் அவைகளுக்கு என்று ஒரு பிறப்பு முறையில் அவை இயற்கை திட்டத்தோடு தான் தங்களுடைய வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தன்னுடைய ஆளுமையில் தன்னை வாழ வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா உயிர்களும் பசித்து உண்டு வாழ்கின்றன, மனிதன் மட்டும் பசித்து உண்டு வாழ்வதோடு கூட அழுக்குகளை நீக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக இருக்கிறான். மாட்டிற்கோ யானைக்கோ அல்லது பாம்புக்கோ பல் நாற்றமடிப்பதில்லை, இந்த மனிதனுக்கு பல் நாற்றமடிக்கிறது. ஆதலினால் கண்டிப்பாக தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அவன் எதை பயன்படுத்துகிறான் என்பது வேறு. அதற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கற்றுக்கொள்வதற்கு கூட அந்த உடம்பு அமைப்பிலேயே பிறப்பு திட்டம் தெளிவாக இருக்கிறது, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனால் உயிர் உயிரினங்கள் என்ற இரண்டு தலைப்பை வகுத்தோம் என்று சொல்லி மதிப்பிற்குரிய நாராயணன் அவர்களும் வசந்தகுமாரி அவர்களும் சிறப்பாக தங்களுடைய பணியை நேரடியாக செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லி நீங்கள் அனைவரும் திருக்குறளில் இணைகிறீர்கள், அதுதான் முதல் செய்தி. அந்த வேலையை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். அதனால தான் நிறைய சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு பேசுகிறவங்களை ஒரு கருவேப்பில் மாதிரி வச்சுட்டு சைவ சித்தாந்தம் தெரியாதவங்களே திருக்குறளுக்கு ஏன் வச்சுன்னா, இவங்க சைவ சித்தாந்தத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரணும், திருக்குறளை மட்டுமே ஞாபகப்படுத்தணும். அதுக்காக தான் அந்த தலைப்பில் நிறைய புதுமுகங்கள்லாம் இந்த ஆண்டு இருக்கும். இப்போ அடுத்து வந்து இப்போ நீங்கள் நிறைய கேள்வி எல்லாருக்கும் உண்டு, எப்படி அது முறையாக தெரிந்து கொள்வது, அதுதான் என்னுடைய வேலை. இப்போ திருக்குறளில் இந்த ரெண்டு தலைப்பை ஒட்டி அது திருவள்ளுவர் எந்த அடிப்படையில் தன்னுடைய கொள்கையை விவரிக்க பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ரெண்டு பேருமே சொல்லாத ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறேன், அது இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்குது, பயப்படாதீங்க. பேய் வையத்து அழகை அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். முதல்ல மாணிக்க வாசகர் இங்கே பயன்படுறார், அதை ஒரு பிறப்பு திட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அழகை என்கிற ஒரு பேயை வள்ளுவர் பேசியிருக்கிறார், மரத்தை பேசி அதே திருவள்ளுவர் பேயையும் பேசியிருக்கிறார், தேவர்களையும் பேசியிருக்கிறார் அல்லது தேவர்களையும் பேசியிருக்கிறார். தேவர்னு தான் நம்ம சொல்லணும், தேவர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தகரம் பல்லொழி மொழி முதல்ல வரும்போது தேவு அப்படின்னா இனிமையை அனுபவிப்பவர்கள், அவ்வளோதான் அதோடைய மூலம். அதுதான் இன்னும் திருவள்ளுவர் வானோர் உலகம் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு இரவு தோணுச்சு, இன்னும் திருவள்ளுவர் தேவையில்லாமல் வளவலன்னு சில சிக்கலில் வச்சுருக்கிறாரு. அதாவது திருவள்ளுவர் இந்த பேயி இந்த தேவர் வானோர் உலகம் இதெல்லாம் சொல்லணுமா, இன்னொரு கேள்வி வந்தது. அப்புறம் சமுதாயத்தில் வந்து ஒரு சமுதாயத்திற்கான நூல் செய்கிறவன் அதில் சமுதாயத்தில் பதிவாகி இருக்கிற விஷயத்தை பேசலைன்னா அதுலேயும் அது பொதுமறையாக ஆகாமல் போயிடும். ஆனால் அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார், அதுக்கு மேலேயும் அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதான் நமக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை. அது உண்மையிலேயே திருக்குறள் மறுபடியும் பொதுநூலாக செய்யப்பட்டதில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது. எந்த வகையிலும் அது பின்னடையவில்லை அப்படிங்கிறது தான் மறுபடியும் அதுக்கானது. இப்போ நாம் வந்து தொடக்கத்தில் ஆரம்பித்த ரெண்டு மூணு கேள்வியோடய தொடங்கிடுவோம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறதுல ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணவானா? உங்களுக்கு பேக்ரவுண்ட் தான் சைவ சித்தாந்தம் இருக்க, அதாவது உயிர் எந்த வருத்தமும் இல்லை, உயிருக்கு தெளிவு வந்துடும். அதாவது வினையில் சிக்கல் படுறவனுக்கு உடம்பு தான் வலியாக இருக்கும், உடம்பு தான் மரணம் வரைக்கும் போகும், ஆனால் அவனுக்கு தெளிவு உயிருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வேறுபாடு அந்த திருக்குறளில் இருக்குது. அதாவது உயிர் வேற உடம்பு வேற அப்படிங்கிறது வினை கொள்கையில் தான் தெரியும். அதாவது நோய் வந்த பிறகு தான் இந்த உடம்பு நான் இல்லைன்னு தெரியும். நோய் இல்லாத வரைக்கும் எனக்கு உடம்பும் நானும் ஒன்றும் தான் தெரியும். நோய் வந்துட்ட பிறகு தான் ஐயோ இந்த உடம்பு தூக்க முடியலையேன்னு. அப்போ தூக்குறது நான் அப்படின்னு ஒரு ஆள் தன்னை உணர்றான்ல, ஐயோ குடல்னு ஒன்று இருக்குதா, ஆமாம் நான் ஒழுங்காக சாப்பிடல, கல்லீரல்னு ஒன்று இருக்குதா, ஆமாம் அது எனக்கு தெரியாமலே போச்சு, இப்போ தான் தெரியுது, கல்லீரலில் கல் வந்த பிறகு மஞ்சக்காமால் வருது, கல்லீரலில் புகை அடைச்சிட்டு எல்லாருக்கும் இப்போ கல்லீரல் நோய் இருக்கும். நமக்கு நான் வந்து இதுக்காக பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, இருக்கிற தூசு படலை வந்து கல்லீரலுக்குள்ளே அப்புறம் புகைப்படலாம் ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து கல்லீரலுக்குள்ளே போய் நிற்கும். ஆனால் அது நம்ம வந்து ஏதோ காப்பாற்றப்படுறோம். ஏன்னா அந்த உறுப்போட அமைப்பு ஒரு அலாதியான அமைப்பு, கல்லீரல் அமைப்பு வந்து ஒரு அலாதியான அமைப்பு. அதுக்குள்ளே நீங்கள் முள்ளங்கி சாப்பிட்டாலே கொஞ்சம், அதாவது வெள்ளை முள்ளங்கி சாப்பிட்டாலே அதற்கான நோய் தீர்வு இயற்கையாக உங்களுக்கு அமையுது. அதனால் அந்த சிக்கல் தெரியல. கடைசியில் முள்ளி கல், அதாவது என்ன அது நெருஞ்சி முள் வரைக்கும் அதனுடைய பயன்பாடு இருக்கிறது. நெருஞ்சி முள்ளை பற்றி உங்களுக்கு தெரியும், கருப்பு உடைய ஒரு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்புனா சூரியனுக்கும் அதுக்குமான கருப்பு அப்படிம்பாங்க. எப்படின்னா சூரியன் காலையில் அது தெரிய ஆரம்பிக்கிற திசையிலேருந்து மாலையில் சூரியன் மறையும் போது அவரை சூரியனை பார்த்து போய் அது நிற்கும் அப்படிங்கிறது தான் சங்க இலக்கியங்களில் அதை பரவலாக அந்த நெருஞ்சி மலரை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த மெய் வருத்த கூலி தர முடிச்சுட்டேன். ஏன்னா உயிர் தெளிவு பெறும், மெய் வருத்தம் பெறும். அந்த மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கந்துஞ்சார் எப்படி எவ்வளவு மெய் அதெல்லாம் வருதுல்ல, அங்கே தான் இந்த மெய் வருத்தத்தை கடந்து உடம்பை உயிர், அதாவது உடம்பு மூலமாக உறுதி பெறுவது உயிர். அதனால தான் ஊதியம் உண்டோ உயிர்க்கு அப்படிங்கிறதெல்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும். அடுத்தது தோன்றின் புகழோடு தோன்றுவார் அகதியிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படின்ற திருக்குறள் மிக முக்கியமான திருக்குறள். நேற்று பேசுனதோடு தொடர்புடையது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உன் பிறப்புக்கு நீ தான் காரணம். இந்த பிறப்பில் நல்லது செஞ்சுன்னா அவளால் இந்த பிறப்பில் நீ நல்லவனாக இருக்கிறியாங்கிறது தெரியுது உனக்கு. குறைஞ்சபட்சம் அடுத்த பிறப்புலையாவது நான் நல்லவனாக பிறக்கணுன்றதுக்கு முயற்சி பண்ணும். தோன்றி புகழோடு தோன்றுங்க அகதியிலார். இது வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, நான் பிறந்துட்டதை பற்றி கவலை பண்ணிருங்க, பிறக்க போகிறத பற்றி கவலை பண்ணிருப்போம். நான் இனிமேலாவது நல்லவனாக பிறக்கணும், அதனால தான் ஏண்டா தத்துவம் கேட்கணும் அப்படின்னு கேட்டா, இல்லைடா பிறக்க இனிமேலாவது நல்லவனாக பிறக்க வேணாமா? தோன்றுக புகழோடு, அதுக்கு தான் அது நீங்கள் சன்மார்க்க உரை சைவ உரைன்னு எந்த உரையை நான் படிச்சுட்டு போங்க, அதுக்குள்ளே நுண்பொருள் சொல்லி உங்களை மயக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டம் சொற்பொழிவாளர்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் இருக்கிறான், அதுக்குள்ளே நான் வரல. உங்களுக்கு இந்த ஒரு பாட்டில் நுண்பொருள் சொன்னால் அவனை பெரிய அடிமையாக வச்சுருக்கிறதுக்கு நான் வித விதமாக சோப்பு சீப்பு கண்ணாடின்னு ஒரு பாட்டு நாட்டுப்புற பாட்டு கானா பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வித விதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி என் மாமன் மகன் வந்து நின்னா முன்னாடின்னு ஒரு பாட்டு, அந்த மாதிரி தான் இந்த சொற்பொழிவாளர்கள் எனக்கு தெரிவாங்க. ஒரு கண்ணாடி எடுத்துன்னு ஒருத்தன் வருவான், சீப்பு எடுத்துன்னு ஒருத்தன் வருவான், வித விதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி வியாபாரம் பண்ணுற சொற்பொழிவாளர்கள் மத்தியில் நீங்கள் நுண்பொருள் கண்டுகொள்ளுங்கள், அது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் வாழ வேண்டும் என்பது தான் இப்போ. இப்போ உங்களுக்கு யாரோ இன்றைக்கி கண்ணாடிலாம் கொடுக்குறாங்களாமே, 100,000 கண்ணாடி கிட்டத்தட்ட விற்றுட்டாங்க வரப்போகிற கிரகணத்தை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி கண்ணாடி தான் திருக்குறள் கண்ணாடி, சரிதானே? சொற்பொழிவாளர்கள் கண்ணாடிலாம் நமக்கு வேணாம். இப்போ நாம் நமக்குள் எப்படி அதை அனுபவிப்பது, அதில் தோன்றில் பகலோடு தோன்றுக அப்படிங்கிறது முக்கியமானது. அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். எடுத்த உடனே திருவள்ளுவர் முறை மாற்றி அமைச்ச ஒரு நல்ல ஒரு, அதாவது ஒரு அமைப்புடைய திருக்குறள் இது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறது செய்தி. ஆனால் முன்னாடி அதுக்கு முன்னாடி தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். முதல்ல வந்து எப்படி அனுமனுக்கு சொல்லுவாங்கல்ல, கண்டனன் கற்பெனிக்கு அணியை அப்படின்னு சந்தேகம் வராமல், அதாவது ராமன் இருக்கிறாளா இல்லையான்னு முதல்ல அவனுக்கு அது அந்த மாதிரிக்கே வினாவே அவனுடைய மனத்துக்கு வரக்கூடாதுன்னு அனுமன் என்ன பண்ணான், கண்டனன் முதல்ல சொன்னான். அப்புறம் எப்படி பார்த்தான்னு சொல்கிறதுக்கு கற்பிடிக்குன்னு சொன்னான் அப்படின்லாம் சொற்பொழிவாளர்கள் சொல்லுவாங்கல்ல, கம்பன் அதை வடிவமைக்கிறார்ல, அந்த மாதிரி திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு செய்திக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். இந்த திருக்குறளை தான் அதோட நீங்கள் சேர்த்து பார்க்கணும். என்ன, நீங்கள் ஏதோ வாழறீங்க, உங்களுக்கு விழுப்பம் தருவது எதுனா ஒழுக்கம். அப்போ அந்த பிறப்பில் உங்களுக்கு விழுப்பம் தருவது தான் வாழ்க்கையாக இருக்கணும், அதுக்கு மூலம் வந்து ஒழுக்கம், அதுதான் அடுத்த பிறப்பை தோன்றில் புகழோடு தோன்ற வைக்கிற ஒரு தொடர்புடையது அப்படிங்கிறதோட நீங்கள் அதை நினச்சிக்கணும். இப்போ நம்ம தத்துவ முறையில் திருவள்ளுவரை பார்க்க போகிறோம். இப்போ கேள்விக்கு இந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கு உயிர் தொடர்புடையதாகவும் அதே சமயத்தில் அதாவது நமக்கு இருக்கிற ஐயத்துக்காகவும் இதை நான் பேசினேன். இப்போ நாம் பேச வேண்டியது என்னென்னா, இது திருக்குறள் வந்து ஒரு தத்துவ நூல் அல்லது மெய்ப்பொருளியல் நூல் அல்லது மெய்யுணர்தல் நூல் அந்த மாதிரி சொல்லி திருக்குறளுக்கான ஒரு தனித்தன்மையோடு அதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல உயிர் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம், உயிரை ஏனோதானான்னு தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், திட்டவட்டமாக தெரிஞ்சிக்கல யாரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டவட்டமாக தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தெளிவாக வேலை பார்ப்பீங்க, அப்பப்போ குழப்பம் வராது, எதை செய்கிறோம் ஏன் செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அப்படின்னு குழப்பம் வராது. உயிர் திட்டவட்டமாக பிறப்பு தொடர்பு உடையது, உடம்பிலே இருக்கிற வேறு ஒரு பொருள் அப்படிங்கிறத திருவுக்குறள் சொல்லியிருக்குதா இல்லையா அப்படிங்கிறதா முதல் என்ன வினா. இப்போ உங்களுக்கு உயிரை பற்றி எல்லாரும் பேசியிருப்பாங்க. இப்போ திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னாடி அவர் காலத்து வரை இருந்த தத்துவங்கள் அல்லது மெய்ப்பொருளியல் தேடல்கள் அல்லது விசாரணைகள் இதெல்லாம் எந்த முடிவுக்கு வந்திருந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏறக்குறைய வைதிகத்திலையும் சரி பௌத்தத்துலேயும் சரி சமணத்திலையும் சரி கடவுள் கிடையாது. என்னடா இப்படி ஒரு அதிர்ச்சியான சொல்ல சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. வைதிகத்துலேயும் கடவுள் கிடையாது. எப்படி கிடையாதுன்னா, நாம் பேசுகிற மாதிரி கடவுள் கிடையாது. அவர் ஒரு வியாபாரியாக தான் இருந்தார். அவர் உட்கார வச்சுட்டு கேட்குறத கொடுப்பா அப்படின்னு தான் வச்சுருந்தாங்களே தவிர, அவர் வந்து மனசுக்குள்ளே இருக்கிறாளாக தான் நான் கேட்குறத கொடுக்க மாட்டேன் இவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லியிருப்பார்ல. கடவுள் வந்து நான் அதை எப்படி பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூட அதை வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணலாம். எப்படின்னா, நான் சொல்லுவேன் அடிக்கடி, சாமிகிட்ட போய் எதுவும் கேட்டுறாதீங்க, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு கேட்டு சாமி கோயிலை சுற்றாதீங்க, சாமி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுப்பார், ஆனால் எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட மாட்டி கூட அதுன்னு அவருக்கு தெரியும், எனக்காக அதை செய்ய மாட்டார், உங்களுக்கு செய்வார், நீங்கள் மாட்டி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நான் கடவுளை எந்த அளவு விளங்க வைத்திருக்கிறேனோ அந்த அளவிற்கு அவர் எனக்காக வேலை செய்வார், இல்லை என்றால் கேட்கிற வேலையை செய்வார். கேட்குற வேலையை செய்வார்னு தெரிஞ்சுதான் பிராமணர்கள் அவரை வேள்விக்கு மேலே வச்சு, இவர்கிட்ட இதை வாங்கிக்க அவர்கிட்ட அதை வாங்கிக்கன்னு அவர் ஒரு வியாபாரியாக வச்சாங்க. அதனால் அங்கேயும் கடவுள் கிடையாது, எங்கேயும் கடவுள் கிடையாது, வைதிகத்திலேயும் கடவுள் கிடையாது. வேண்டுமானால் ஆராய்ச்சிப்படி நமக்கு இருக்கிற அறிவை ஒரு பெரிய அறிவாக பேசுகிற ஒரு தன்மையில் கடவுளை பிரம்மம் என்பதாக பேசினார்களே தவிர, நாம் சொல்கிற மாதிரி கடவுள் அங்கே கிடையாது. ஏன்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் அதுக்குள்ளே போகணும். இன்னும் நம்ம கூடுதலாக திருமுருகாற்றுப்படையிலேயே மற்ற இலக்கியங்கள் இல்லாத ஒரு சொல்லு அவர் திருமுருகாற்றுப்படையில் பயன்படுத்துகிறார், அது வந்து இயவுல். அந்த இயவுல் தான் கூத்தப்பெருமானாக நாம் பார்க்குறோம். கடவுள் என்பது இருக்கிற கடவுள், அது இயங்கி கொண்டிருக்கிறதுனா இயவுள். இந்த ரெண்டு சொல்லு உலகத்திலேயே அந்த காலத்துக்கு இன்னும் அவங்க புரிஞ்சிக்கல. இந்த ரெண்டு சொல்லுக்கான பொருளில் கடவுளை நாம் விளங்க வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படை 2000 வருடமாக நமக்கு தெளிவாக இருக்குது, ஆனால் அது நமக்கு பயிற்சிக்கு வரலை அப்படிங்கிறது தான் சிக்கல். இப்போ இந்த கடவுளை பற்றி பேசுறது, உயிரை பற்றி பேசுறது அப்படிங்கிறத நேற்று சொன்னேன். இன்றைக்கு முதல்ல கடவுள் வாழ்த்தில் ஒரு கடவுள் வாழ்த்துக்கு பிறகு கடவுள் வாழ்த்தில் வந்து கற்றதனால் ஆய பயன் சொல்கிறார்கள, அதுக்கு இணையாக மெய்யுணர்களுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு மாறா நெறி. அப்போ முதல்ல செய்தி என்னன்னா, தொடர்ச்சியாக பிறப்பு உண்டு அப்படிங்கிறது திருவள்ளுவருக்கு அதில் சம்மதம். பௌத்தத்திலையும் பிறப்பு தொடர்ச்சி உண்டு. இப்போ மூணுத்துலேயும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் வைதிகம், பௌத்தம், சமணம் இந்த மூணில் பௌத்தத்துக்கு உயிர் கிடையாது. பௌத்தத்துக்கு உயிர் கிடையாதுன்னு அர்த்தம், பௌத்த கொள்கையில் உயிர் என்ற தனிப்பொருள் கிடையாது. சமணத்தில் உண்டு, வைதிகத்தில் வார்த்தையாக உண்டு, ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. சங்கரர் தான் அதை இல்லைன்னாக்குறார். வேதத்தில் சொல்லப்பட்ட உயிரை கூட இல்லைன்னாக்குனவர் சங்கரர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிர்குண பிரம்மம் ஈஸ்வரனா மாதிரி, அதுக்கப்புறம் ஜீவனா மாறும், அது இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இல்லை அப்படின்னு சொன்னதுனால, அதை வைதிகத்தில் அல்லது வேதங்களில் முன்மொழியப்பட்ட அந்த ஆத்மா என்கிற பொருளை கூட இல்லை என்று சங்கரர் ஆக்கியிருக்கிறார். அதனால் நீங்கள் வைதிகத்துக்குள்ளேயும் தெளிவாக பார்க்க முடியாது. சமணத்தில் மட்டும்தான் உயிர் சொல்லப்படுகிறது. அதனால் திருவள்ளுவரை இப்போ பௌத்தத்திலிருந்து சமணத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு செய்தி. இப்போ பௌத்தத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய வந்து பொருள் முதல்வாதம் மாதிரி தான். பொருள் முதல்வாதத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த நான்கும் ஒரு ஏதாவது ஒரு வகையில் தங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, பரிணாமப்படுத்தி கொண்டிருக்கிற வகையில் அதிலிருந்து தான் உங்களுக்கு பொருள்கள் தோன்றுகின்றன. அது ஒரு விளைவே தவிர அது வந்து திட்டமிட்டு தனிப்பொருளாக உயிரை சொல்லுவதற்கு இல்லை அப்படிங்கிறது தான் பொருள் முதல்வாதம். அதே தன்மையில் தான் பௌத்தம். இப்போ நமக்கு என்ன, ஆனால் பௌத்தத்தில் கூடுதலான பொருள்கள் உண்டு. சார்வாகம் என்று சொல்லப்படுகிற பொருள் முதல்வாதத்தில் என்ன அப்படின்னா, இன்பம் பற்றிய கொள்கை உண்டு. பெண்களை அனுபவிப்பது அல்லது பாலியல் இன்பம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் எதில் கிடையாது அது, பௌத்தத்தில் அது சொல்லாமல் பின்பற்றப்பட்டிருக்கிறது. பௌத்தத்தில் துக்க நிவாரணம் தான் போகிறாங்க, ஆனால் அவர்கள் உழண்டது அந்த பாலியலுக்குள்ளேயும் கல்லுக்கு உள்ளேயும் இருந்து வெளியே வர முடியல. அதில் மிகவும் சுவையானது காட்டுப்பன்றி வரை பயணம் செய்திருக்கிறார்கள். காட்டுப்பன்றி கடைசியாக விருந்தில் பரிமாறப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடைசியாக புத்தருக்கு பரிமாறப்பட்ட உணவில் அதில் தான் சிக்கல் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. காட்டுப்பன்றி சுவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, ஆமாம், அசுரன் படத்தில் காட்டுறது காட்டுப்பன்றியா இல்லை சாதாரண பன்றியான்னு தெரியல எனக்கு. அது ஏதோ ஒரு பன்றி, ஆனால் காட்டுப்பன்றியை நீங்கள் சுவைத்து பார்க்கலாம். வெள்ளைப்பன்றி சாப்பிட்றது வேறு, மலேசியா பன்றி சாப்பிட்றது வேறு, புழுக்களை வந்து சாப்பிட வைக்கிறது, அதை பன்றியை புழுவாக்கி, புழுவை பத்து புழுவாக்கி, பத்து புழுவை ஒரு ரெண்டு புழுவாக்கி, ரெண்டு புழுவை ஒரு புழுவாக்கி, விலை உயர்ந்த உணவு சாப்பிடுவது இன்னும் பன்றியை தெளிவாக சாப்பிடுவதாக பொருள். உங்களுக்கு குடல் சிரித்து கொடுக்குற மாதிரி அதுவும் சிரித்து 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 ஒரு உயிரினமாக்கி அதை சாப்பிட்றது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி தான். அதுவும் இந்த வளர்ச்சியை நோக்கித்தான் அவைகள் பயணப்பட்டன அப்படிங்கிறத சுருக்கமாக சொன்னதில்லை இந்த உதாரணத்து மூலமாக, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மறுக்கிறார். அந்த அசைவத்தை மறுக்கிற திருவள்ளுவர் பெண்ணின்பத்துக்குள்ளே போனாங்க பாருங்கள், பொருள் முதல்வாதம் அல்லது பௌத்தம் இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அது கூட உங்களுக்கு அனுபவம் பத்தாவது தம்பி அப்படிங்கிறார். வடிவேலை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி, தம்பி உனக்குலாம் அனுபவம் பத்தாவது, இதெல்லாம் உனக்கு சரி வராது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு, மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துடுறார் திருவள்ளுவர் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரை உடம்பில் வாழுகிற ஒரு பொருள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கு தான் இந்த இவங்களாம் எடுத்து காட்டினாங்க. துச்சில் இருந்த உயிர் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். உடம்புக்குள்ளே ஒரு வாடகை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது உயிர் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ வீட்டை நீங்கள் வாங்கணும், அதுதான் அவரோட வேலை. இப்போ வாடகை வீட்டை வாங்கி நீங்கள் அதை பெர்மனண்ட்டாக வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு மூலமாக எல்லாரும் வாழணும், இதுதான் திருக்குறளோட முடிவு. அதுதான் கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். உங்கள் வீட்டில் எல்லாரும் வாழற மாதிரி நீங்கள் அந்த வாடகை வீட்டை என்ன பண்ணணும், ஒளி வீடாக மாற்றி கருணை இல்லமா அதை மாற்றணும். அதுதான் வந்து திருவள்ளுவருடைய நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உடம்புக்கும் உயிருக்குமான தொடர்பிலேயே அதை வச்சு சொல்லிட்டேன். இந்த எல்லா உயிரும் வாழணும் அப்படிங்கிறத ரெண்டு திருக்குறளில் சொல்கிறார் திருவள்ளுவர். வந்து எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிறத ரெண்டு திருக்குறளில் வருது, ஒன்று தவம் இன்னொன்று புலால் மறுத்தல். கவம்ங்கிற அதிகாரத்துக்குள்ள எட்டாவது குரல், தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். இது வந்து அப்படியே நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும்னா சுந்தரர், சுந்தரர் ரெண்டு அதாவது பாடலில், அதாவது இறுதி தேவாரம் என்னது, இது நொடித்தான் மலை, ஊம் உயிர் வேறு செய்தான். இந்த திருக்குறளுக்கு, இந்த பாடலுக்கு எது திருக்குறள்னா தன்னுயிர் தான் அறப்பெற்றான். அடுத்தது ஊனை உயிர் வெறுட்டி ஒல்லியானை நினைத்திருந்தேன் அடுத்து சொல்கிறார்ல ரெண்டாவது பாட்டு திருநொடித்தான் மலையில் ரெண்டாவது. அது புரிஞ்சிக்கணும்னா கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த ரெண்டு திருக்குறளுக்கும் இணையாக சுந்தரர் தான் இதை நமக்கு முதல்ல காமிச்சிருக்கிறார். மற்றவங்களாம் அந்த மாதிரி வரல, மற்றவங்களாம் சொல்லியிருக்கிறது வேறு, அவங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்க மட்டம் இல்லை. ஆனால் இந்த நேரடியாக மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிறதுக்குள்ள திருக்குறள் தன்மையில் ரெண்டு பாடல்களை நமக்கு அமைத்து கொடுத்தவர் சுந்தரர். அதுதான் அந்த ஊன் உயிர் வேறு செய்தலும் ஊனை உயிர் வெறுட்டுதலும். ஊன் உயிர் வேறு செய்தல்னா செத்து போகிறதுன்னு எழுதக்கூடாதுங்க, அப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த பாட்டிலேயே ஊனை உயிர் வெறுட்டுகிறது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் உடம்பை வச்சுக்கிட்டு நாம் வாழறோம், உடம்பை வச்சுக்கிட்டு வாழறோமா உடம்பு நம்மளை வச்சுக்கிட்டு இருக்குதா? அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள், சாஞ்சி உட்காரத பார்த்தா தெரியலையே, கொஞ்சம் நிமிந்து உட்காருங்களேன். நீங்கள் சாஞ்சி உட்காரத்தை பார்த்தா அது என்ன கேட்குதோ அது மாதிரி தானே வேலை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலில் வேலை இல்லை. அதுதான் உடம்பு வாழ்க்கை தான் இப்போ நாம் வாழறோம், உடல் வாழ்க்கை தான் நாம் வாழறோம். அதுக்குள்ளே நீங்கள் உயிர் வாழ்க்கைக்கு வந்துட்டால் தான் வேலையை முடிஞ்சுதா, உயிர் வாழ்க்கைக்கு நாம் வரலை அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அப்போ ஊன் என்ன மாதிரியான பழக்கத்தில் உங்களுக்கு கை வந்திருக்கிறதோ அந்த வகையில் மட்டும் உங்களுடைய வாழ்க்கை தெரிகிறதே தவிர இன்னும் உயிர் வாழ்க்கைக்கு வரவில்லை. அதனால தான் இதுக்கெல்லாம் பெரிய அளவில் நீங்கள் பேசலாம், தன் உயிர் தான் அறப்பெற்றான், யான் எனது எண்ணம் செருக்கு அறுக்க அறுப்பான்லாம் பேசியிருக்கார்ல, அதுதான் தான். இந்த யான் எனதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான், ஒரே சொல்லில் தான்னு சொன்னால் யான் எனதுங்கிறது விரிவடைகிறது. அப்போ இவனுக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்துட்டா அவன் தான் யார், இப்போ எல்லா உயிரும் தொழத்தக்க ஒரு உயிர் வாழ்க்கை வாழ்கிறவன். அந்த ஆள் உடம்புலேயே அவனுடைய மாற்றத்தை நிகழ்த்தி வெற்றி பெற்று விட்டால் அவனையும் எல்லா உயிரும் தொழும். அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான இடைவெளி தான் சின்ன இடைவெளி. ஒரே இடைவெளி என்னென்னா, முதல்ல இருக்கிறது சைவ சித்தாந்தம், ரெண்டாவது இருக்கிறது சன்மார்க்கம். மண்ணுயிர் தன்னுயிர் தான் அறப்பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழுன்னா சைவ சித்தாந்தத்தோடு இல்லை. கொல்லான் புலால் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னா சன்மார்க்கத்தோடு இல்லை. இப்போ திருக்குறள் சைவ சித்தாந்தத்தையும் சன்மார்க்கத்தையும் உள்ளடக்கி கொண்டிருக்கிற பெருநூல், அவ்வளோதான். இப்போ இந்த கொல்லான் புலால் மறுத்தானை, இந்த உங்களுக்கு தெரியும் புலால் மறுத்தல் அதிகாரமும் நிலையாமை அதிகாரமும் எல்லாத்த விட புலால் மறுத்தல் அதிகாரம் தான் உயிர் வேற உடம்பு வேறங்கிறத சொல்கிறதுக்கான மிக முக்கியமான அதிகாரம். ஏன் அப்படின்னா, நீ உடம்பை சாப்பிட்றது மூலமாக ஒரு உயிர் பிரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம திருவாரூர் ஐயா இருக்கார், அவர் நம்ம லெனின் திருவாரூரில் திருவொற்றியூர், இங்கே திருவொற்றியூர்காரங்க ஒன்றும் வரல, அந்த அவங்க தொடர்ந்து வருவாங்க ஒரு வயசான அம்மா. திருவாரூர் திருவொற்றியூர் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு ஊர் முக்கியமான ஊர். திருவாரூரில் மனுமுறை கண்ட சோழன் வரலாறை சேக்கிழார் சொல்கிறார், அதுக்கப்புறம் வள்ளலார் விரிவாக சொல்லுகிறார். இந்த வரலாற்றில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் எல்லாம் கடவுளை நோக்க பொது, உயிர்கள்லாம் கடவுளை நோக்க பொது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை சொல்லுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூர். அங்கே வந்து உடம்பை பார்க்காத உயிரை பார், எங்கே திருவாரூரில். இந்த உடம்பை பார்க்காத உயிரை பாரு அப்படின்னு சொல்கிறது தான், அந்த உயிரை நீ வந்து உடம்பை வச்சு வேற்றுமையாக பார்க்காத அப்படின்னு அர்த்தம். உடம்பை பார்க்காதனா என்ன, அந்த உடம்பு உனக்கு உரிமையாக பார்க்காத, அந்த உயிர்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுக்குள்ள கடவுள் அந்த உயிரோட சேர்ந்து இருக்கிறார். அந்த கடவுளுக்கும் அது உடம்புன்னு பாரு. அப்ப கடவுளை நோக்க எல்லாம் பொது. இதுதான் முக்கியம். உயிர் வந்து சிறப்பு. எல்லா உயிர் இப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றத ரொம்ப கவனமா, அதை வந்து நாம அரசியலா மட்டும் சொன்னீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து ஒரு தத்துவார்த்தம் கிடையாது, அது வந்து அரசியல் குரலா போயிடும். அது இல்லை இதுல. அதோட கூட ஒரு தத்துவ தன்மையும் இந்த திருக்குறள்ல இருக்குது. என்ன அதுக்குள்ள அப்படின்னா, ஒரு உயிர் அது பெற்றிருக்கிற உடம்பு, இந்த உடம்பு மாடு ஆடு பாம்பு அப்புறம் என்ன பேய் வரை உடம்பு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த உடம்பு அந்த உயிர் பெற வேண்டிய அறிவு வகையில் வேறுபட்டது. இதுதான் சிறப்பு. இதுதான் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை. இப்போ நீங்கள் செய்தொழில்னா என்ன அப்படின்னு கேட்டால், வினைத்தொகைன்னு ஒரு இலக்கண குறிப்பு கொடுப்போம். செய்தது, செய்யப்போவது, செய்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லுவோம். நாம் யாராவது திருந்தனமா, இது இது ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொறுப்புலையே திருந்திடுவோமா? ஏதாவது ஒரு சமூகத்தில் சொல்லப்பட்ட அறம், நீதி, அறம் செய்ய விரும்புங்கிறத அவ்வையார் சொன்னாங்க, படிச்சிட்டோம். இந்த பிறப்புலேயே அதுக்கு முடிவு கிடைச்சிருமா? எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஏன்னா இந்த பிறப்பில் அன்னம் பாலித்தல் இது மட்டும்தான் ஒருத்தரால் செய்ய முடியும். இவர் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அன்னம் பாலித்தலிலேயே எப்படி வளர்வார்? இப்போ நீங்கள் அன்னம் பாலிக்கிறீங்க. இப்போ அன்னம் பாலிக்கிறது வந்து ஒரு நல்ல செயல், அது அன்னதானம் சொல்லுவாங்க. அன்னம் பாலித்தல் தமிழில், இந்த அன்னம் பாலித்தல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்னம் பாலித்தலை யார் யார் எப்படி செய்வீங்க? சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் மார்கழி மாதம் சொற்பொழிவுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்பாங்க. நான் என்ன கேட்பேன் தெரியுமா? அது அவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லுவேன். எதை புரிஞ்சுட்டா அப்புறம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுல்ல. நான் சொல்லுவேன்னா இவ்வளோ ஆகலன்னு இல்லாத உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, உன்னால் முடிஞ்சது நீ வரையறுக்க முடியாமல் இருக்கிறல்ல, அங்கேயே அன்னம்பாளித்தல் அவுட்டு. என்ன யார் யார் கேட்டீங்கலாம் வருத்தப்படாதீங்க. இப்போ நான் கொள்கையை பேசுறதுனால வருத்தப்பட்டு யாரும் பாரம் சுமக்க வேண்டாம். என்ன இப்போதைக்கு ஆனால் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். உன்னால் 100 ரூபா முஞ்சாலும் கொடுங்க, 1000 ரூபா முஞ்சாலும் கொடுங்க, எவ்வளோ முடியுதோ அதை கொடுக்கணும்னு நினச்சா தான் நீங்கள் வெற்றி பெறுறீங்க. இல்லைன்னா எங்கள் அளவில் நீங்கள் தோற்றுடுவீங்க. அப்போ அன்னம்பாளித்தலுக்கு முதல்ல உணவு கொடுக்குற ஒரு திட்டத்தை ஒரு அமைப்பு சார்ந்து தான் பெரும்பாலானவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். வேறு யாரும் அதில் பெருசாக ஈடுபடுறதில்லை. அதுதான் நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறது. நான் பழனிக்கு போய் முதல் முதல்ல அன்னதானம் என்ன ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார். நான் போன முறையை தப்பு. ஏன்னா அங்கே நிறைய பேர் வேறு வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆர்டிஐயில் கேட்டப்போ எத்தனை பேர் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரியலன்னா பதில் கொடுத்தாங்கல்ல. அந்த கோயிலில் உங்களுக்கு நாம் முறை இல்லாமல் போனால் தான் சாமியை சீக்கிரம் பார்க்க முடியும். முறையாக பொது தரிசனத்தில் போனால் நிறைய நேரம் பார்க்கலாங்கிறது வேறு. இன்னும் ராமேஸ்வரம் போனீங்கன்னா அதுக்குன்னு இருக்கிற கோயில் அது. இந்தியாவில் வந்து முதல் இடத்துல ராமேஸ்வரம், ரெண்டாவது இடத்துல திருச்செந்தூர், மூணாவது இடத்துல பழனி. அதாவது முறையற்று சாமி கடவுளை வணங்குவதற்கு மிகவும் புகழ்பெற்ற இடங்களில் பட்டியல். அப்போ வந்து இதில் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதில் நான் இதெல்லாம் 3 இடத்துலையும் சண்டை போட்டுருக்கேன், அதனால சொல்ல வரேன். நான் உங்களுக்கு இத்தனைக்கும் நமக்கே ஏதாவது நம்ம மடத்து பேரை சொல்லியும் அவனுக்குன்னு அங்கே ஒரு நீட்டில்னா உள்ளே விட மாட்டான்ல. அப்புறம் எதுக்கே சாமி பேரை நான் இங்கே சொல்கிறேன், எனக்கு இந்த முருகனே வேணாயா, உன் கல்புரமே வேணாயான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட அதையாவது சொல்லணும், ஏன்னா முருகனுக்கு கோபம் வரணும்ல. ஐயோ இந்த நம்ம அடியவரை வந்து அவன் பார்க்க விடலையே அப்படின்னா அவனுக்கு ஒரு நல்லவனை கோபப்பட வச்சு தான் உள்ளே இருக்கிற கெட்டவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். இல்லைனா தண்டனையே கொடுக்க முடியாது. அதுதான் லைவ் நிகழ்த்து கலை. கடவுள் நிகழ்த்துக்கிற கலை ஒரு அற்புதமானது. அதை நான் பேசுவேன் பின்னாடி. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அதாவது 3 இடத்துல அன்னதானத்தில் அன்னம்பாளிப்பில் பழனியில் அதை கூப்பிட்டு போயிட்டான் சாப்பிட. சரி, நான் உட்காந்து முதல் பந்தியில் உட்காந்தாச்சு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அது அன்னைக்கு அன்னதானம் வந்தவர் அவர் அவங்க வேண்டியவங்களை வந்து நல்லா கவனிச்சிட்டே இருக்கிறார். நான் நினச்சேன் அன்னதானம் மைனஸில் போயிட்டுருது தம்பி, நீ காசை கொடுத்துட்டு ஓடி போயிருந்தா கூட வர்றது வந்திருக்கும் ஏதாவது. அங்கே வந்து வேண்டியவனை சம்பாதிக்கும் போது ரொம்ப மைனஸில் போயிடும். அதனால தான் நல்லது செய்ய போய் பின்னாடி பள்ளத்தில் போய் விழக்கூடாது. இதுக்கு தான் நாம் கற்றுக்கிறோம். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் அவங்க தான் ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் வெறும் அன்னம் பாலித்தலுங்கிறது மட்டுமே உன்ன மே அதுக்குள்ளே நீ எதை கற்றுக்கிற அப்படிங்கிறது தான். இப்போ நாம் சாப்பாடு அப்படி கொடுக்குறோம், அப்படி கொஞ்சம் பேர் இருப்பீங்கல்ல, இந்த பிறப்புலேயே உங்களுக்கு என்ன பண்ண மாட்டான், உடனே அன்னம் பாலித்துட்டான் முத்தி அடைவுன்னு சொல்லி அவனை ஏமாற்றி காசை போடுவோம், அவன்கிட்ட போய் கொடுத்துறாதீங்க. அதுக்கு தான் இப்படி சொல்ல வரேன், இந்த மாதிரி வேலை நிறைய நடக்கும், எதை சொல்லியாவது முத்தியை கொடுக்குறது உங்களுக்கு. ஆனால் அவன் முத்தி போவானான்னு கேட்டு தொலைங்க, இல்லை இல்லை ராமானுஜர் மாதிரி நான் உங்களுக்குலாம் முத்தியை வழங்கிட்டு நான் பண்ணாடியாக போக போகிறேன்னுவான். என்ன அது இருந்துட்டு தொலையுது, இப்போ என்ன ஒரே ரிஸ்க், ஏன்னா அப்படி தானே அவன் வாழறான். நீங்கள் குருநாதருங்கிற பேரில் எவர் குருநாதராக இருக்கிறாரு, பட்டத்துக்கு தற்குறியாக வந்தாலும் சரி முயற்சி பண்ணி வந்தாலும் சரி ஏதாவது ஒன்று ஏதாவது நல்லதாக நடக்குது. எப்படி அயோக்கியத்தனம் பண்ணுறதுன்னு நம்ம சமயத்திலிருந்து அரசியல் வரைக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது. அதனால் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போது நம்ம இது ஏதாவது நம்ம ஏதாவது நமக்குள்ளே தெளிவை தேடி வர்றவங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலை. இதில் என்ன, அதனால தான் சொற்கு உறுதி அப்பர், அப்பர் வாக்கு என்ன சொற்கு உறுதி அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் இப்போ நாம் வந்து பயிற்சி அடைகிறோம். அதுதான் நமக்கு மேன்மைக்கான ஒரு பிடிப்பு, இல்லைன்னா தொடர் அவுட்டு, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப சிக்கலாயிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த அன்னதானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்னதானத்தை வந்து ஏதோ லாபம் வந்ததுன்னு போடுறதில்லை, அதுக்கப்புறம் நான் நல்ல வழியில் சம்பாரித்து எந்த நோக்கமும் இல்லாமல் அன்னதானம் பண்ணுறதுக்கு வளரணும். எப்போ நடக்கிறது அது, நீங்கள் ஒரு தடவை அன்னதானம் பண்ண உடனே டவுன் ஆகும், உடனே ஐயோ அன்னதானத்தில் தான் இப்படி ஆகிடுது அப்படின்னு நினைப்பீங்க. அப்போவும் நான் அன்னம் பாலித்தலுக்கு முயற்சி செய்கிறேன்னு மனம் வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சு வேலை செஞ்சு எந்த பொறுப்பில் நீங்கள் வந்து ஒரு நல்லவனுக்கு சாப்பாடு போடலான்னு நினைக்கிறீங்க, முதல்ல நல்லவன் வேறு இருக்கணும், அது வேறு, நீங்கள் போடுறதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவான். அதில் அப்புறம் மகான்களுக்கு சோறு போடணும், அது போய் சேரணும், அப்போ தான் சொல்லுவோம். இப்போ மயில் வாகன சேவனம் வந்து 26ஆம் தேதி பாம்பன் சாமிக்கு வருது, அன்றைக்கி அவர் விழா வருது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி வந்து அந்த பந்தியில் உட்காருவார், சாமி நடந்து வருவாருன்னுவாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமல் அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறவன் நல்லவனாக இருந்தால் தான் சாமி வந்து உட்காருவார், அது ஞாபகம் வச்சுங்க. சாமி வந்து உட்காருறாருன்னு பிச்சை எடுக்கிறவங்களாம் போய் அடிச்சுன்னு உட்காராதீங்க. என்ன நான் சொல்கிறது, நல்லவங்களும் உட்காருவீங்க, வந்து நான் சொல்கிறது எதாவது புரியுதா? புரியுது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டுக்கு எந்த பேரையாவது சொல்லி போய் உட்காந்துடுறது. அங்கே அதுக்கு என்ன நினைக்கணும்னா, அன்னைக்கு சாமி வந்து சாப்பிடுவார், நாம் வந்து அதனால தான் வள்ளலார் கைப்பிடி அரிசி ஆரம்பித்தார். கைப்பிடி அரிசி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே தான் நம்ம இவங்க அருள்ஜோதி அண்ணாலயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவம் மொத்தமாக வராது, அதில் நன்மையை கலக்கிறோம். மொத்தமாக ஒரு பாவிக்கிட்ட வாங்கி அன்றைக்கி சோறு சாப்பிட்டா பாம்பன் சாமி வெளியே ரோட்டில் தான் நிற்பார், யார்கிட்ட சோறு வாங்கிக்கொன்றதுன்னு அங்கே லைன்லலாம் வந்து உட்கார மாட்டார். ஞாபகம், அதனால தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதில் சாமி வருவார், அதுக்கு எப்படி சாப்பாடு போடணும்னு முதல்ல நினைக்கிறத விட்டு, சாமி வந்து உட்காந்துருப்பார் நானும் போய் உட்கார போகிறேன், அது முத பந்தியில் உட்காராரா மூணாவது பந்தியில் உட்காராரா எவனுக்கு தெரியும், அதுவும் தெரியாது. என்ன ஆனால் வந்து சாமி வருவார் அப்படின்றது தான் அதில் இருக்கிற சிக்கல். அதில் இருக்கிற சிக்கலை உணர்றது தான் கற்று இண்டு மெய்ப்பொருள் காணுதல். இப்போ எதுக்காக இவ்வளோ விவரமாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடர்ச்சியில் தான் பிறப்பு தொடர்ச்சியை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இது வந்து நமக்கு உடனே முடிவுக்கு வந்துடாது. கற்றலில் நல்லவனுக்கு சாப்பாடு போடுறது ஒரு, அது போடுறது அவர் ஏற்றுக்கிட்டு உங்களை வந்து உங்கள் சாப்பாட்டுக்கு அங்கீகாரம் கொடுப்பார் அவ்வளோதான். ஆனால் உங்கள் மனநிலை அதுக்குள்ளே கற்றலில் மாறி இருக்கணும். எனக்கு உணவு அளிக்கிறதுல மனநிலை மாறி இருந்தால், நான் எந்த மாதிரி கற்றுக்கணுமோ அந்த மாதிரி நான் உணவு போடுறதுக்கான உறவை கையில் வச்சுருப்பேன். இப்போ ஏறக்குறைய இங்கே வந்திருக்கிறவங்களாம் எல்லோரும் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உணவு போட்ட ஆளாக தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ, இந்த பிறப்பில் இல்லைனாலும் உங்கள் அப்பா அம்மா அவங்க வந்து அதாவது யாருக்காவது உணவு கொடுத்தவங்களா, இல்லைன்னா இந்த சித்தாந்தத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க. அடித்து பிடுங்குற ஆளாக இருந்தால் கோயிலில் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தான் காட்டிகிட்டு இருப்பீங்க. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அதாவது நாம் வந்து பார்க்கறது வேறு, பிடுங்கிறது வேறு, காட்டிட்டு பிடுங்குற ஆள் நாம் இல்லை, நாம் பார்க்குற ஆள். அப்போ தான் சித்தாந்தம். அப்போ பார்க்கறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக அந்த சோறு கொடுத்த பரம்பரையில் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது, அவ்வளோதான் விஷயம். எனக்கு அதை திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஏன்னா நிறைய குடும்பங்களில் நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த சித்தாந்தத்துக்கு வருவாங்க.
அது இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், இவர் இவர் எதுவும் நினைக்கிறாரு, அது போன பிறப்பில் செஞ்சுருப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதனால் வந்து ஏதாவது ஒரு வகையில் நாம் அதுக்குள்ளே இணையாமலாம் வந்து உட்கார முடியாது. இல்லைன்னா ஒரு வேளை அந்த குடுப்பினை கண்டிப்பாக உங்களுக்கு வரும், அப்படி அதுக்கான ஒரு எண்ணமாவது இந்த கடைசி காலத்தில் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான். அதில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் அசாவாமல் வருகிற ஒரு செயல்பாடு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கறதில் நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற பொண்டாட்டி புள்ள வேணுமா, உங்களை தடுக்கிற பொண்டாட்டி புள்ள வேணுமான்னு யார் முடிவு பண்ணுறது? நல்லா சொல்லிட்டேன்னா கடைசியாக, இப்போ நான் கொடுக்குற உயிர், ஏன்னா எனக்கு மனைவி சேர்ந்துருக்குன்னு அவசியம் கிடையாது, நான் கொடுக்கறதுல எதை கற்றுக்கணுமோ அதுக்கேற்ற மனைவி. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து மனைவியோட சேர்ந்து கொடுக்கறதுங்கிறது இல்லை, நீங்கள் கொடுக்கறதுல தடை இல்லாமல் கொடுத்துருந்தீங்கன்னா தடை இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி வரும். இல்லை நீங்கள் கொடுக்கறதுல ஏதோ சிக்கலாக இருந்திருந்ததுன்னு சொன்னால் கொடுக்கறத தடுக்கிற மனைவி வரும், அதை அதை மீறி கொடுக்குற ஆளாக செஞ்சால் முடியும் கதை. இந்த கணக்கீடை யார் பண்ணுறதுங்கிறப்ப தான் அகர முதல எழுத்தெல்லாம் நேற்று சொன்னது. இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் அப்படிங்கிறது இந்த உடம்புக்குள்ள வாடகை இருக்கிறது, ஒளி உடம்பாக மாறுறது, அதை மொத்தமாக விளங்க வைக்கிறது, இது அடிப்படை வந்து கடவுள் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தியில் திருவாரூர் முடிவு செய்யுது. இன்னும் திருவாரூருக்குள்ளே போனீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி திருக்குறள் நிறைய இருக்குது, ஆனால் உங்களை வந்து சைவத்தை வச்சுட்டு விளக்கிட்டுருக்கிறேன், அப்புறம் பார்க்குறவன் சொல்லுவான் என்ன அந்த திருக்குறளை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சைவத்தை விளக்குறாருன்னு. தரு சைவத்துக்குன்னு இல்லாது, அந்த கொள்கை உயிரும் உயிரும், அதாவது உயிரும் கடவுள், அதான் உயிரும் உயிரும். அதனால தான் அறிவினுக்கு அறிவாகி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவினுக்கு அறிவாகினா அறிவு பொருளான உயிர் அதனோடு சேர்ந்திருக்கிற கடவுள், அதான் அறிவினுக்கு அறிவாகி. இப்போ அதை முடிவு பண்ண பிறகு அந்த ஊரில் தான் சில ஐதீகம் உண்டு. என்ன ஐதீகம்னா, திருவாரூரில் கடவுளை வணங்க போகும்போது கண்ணாடி எடுத்துகிட்டு போகணும். என்னத்துக்கு கண்ணாடி? அந்த கண்ணாடி கடவுளை பார்க்கறதுக்கோ கடவுளுக்கு காட்டுறதோ இல்லை, உள்ள கிழியின் உரு எய்தி. உங்களுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த உருவம். அதுதான் வந்து அப்பரடிகள்லாம் அதை தெளிவாக சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த உடம்பில் நான் எந்த மாதிரியான உயிராக இருக்கிறேன் அப்படின்னு அந்த கண்ணாடியில் தெரியும். இப்போ இந்த உடம்பில் நான் போய் நின்னால் எப்படி தெரியாங்க? நீ கடவுளையும் மழுங்க அடிச்சிரு வைப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருத்தவங்க. சரி, நீங்கள் போய் என்ன எப்படி நிற்பீங்க அங்கே? இப்போ சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது, சாப்பாட்டுக்கு அடிச்சிக்கிறதுல எது ரொம்ப பெருசு சொல்லுங்கள் பார்ப்போம். சாப்பாட்டுக்கு அடிச்சிக்கிறதுல நீங்கள் அதனால தான் பொறுமையாக இருக்கிறீங்க. இன்றைக்கி பத்திரம் ஆனாலும் பரவாயில்லன்னு உட்காந்துக்கிறீங்க எனக்கு தெரியும். என்ன சாப்பாட்டுக்கு அடிச்சிக்கிறதுல? ஏன்னா வந்து சுகர் இருக்குதுன்னு தப்புலாம் சொல்லக்கூடாது என்கிட்ட. சுகர் எடுத்துகிட்டு போத, சுகர் குறைக்கிறதுக்கு கடவுள் இதையாவது பயன்படுத்திட்டுமே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோமே. சாப்பாட்டுக்கு அடிச்சிக்கிற உயிரினம் எது? எல்லா உயிரினமும் அடிச்சிக்கிதா இல்லையா? ஆனால் எது நம்பர் ஒன்று அப்படின்னு தெரியுது உங்களுக்கு? நாய் தான். அதனால தான் அது கக்கந்தையும் சாப்பிடுது. இப்போ அதனால தான் நாயினும் மோசமானவன, சாப்பாட்டிலேயே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேனே அப்படிங்கிறது அதில் ஒரு பொருள், அதுக்குள்ளே அதுவும் இருக்குது. அதுதான் முக்கியமான பொருளாக எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே நாய் இந்த சாப்பாட்டுக்கு அந்த துள்ளி அடித்து அதுக்கு மரணம் கடி அடித்து சாப்பிட்ற முதலாளியை முறைச்சி வேற பார்க்குது அந்த சமயத்தை. இப்படிலாம் அந்த வாட்ஸ்அப்பில் நிறைய நாயோட படத்தை அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. அப்போ சாப்பாட்டுக்கு அடிச்சிக்கிற நாயாக தான் நம்மளை பார்த்துக்கணும் முதல்ல. சாப்பாட்டுக்குன்னு அலையிறவன் திருவாரூர் போய் நின்னா நாய் மாதிரி தெரியும், என்ன மாதிரி ஆளு குரங்கு மாதிரி தெரியும். அதாவது அங்கே போனால் அந்த கண்ணாடியில் ஒரு குரங்கு வருதுனாக்கா நான் நிற்கிறேன்னு அர்த்தம். என்ன இப்போ பண்ணி தெரியுதுன்னா இந்த இந்த மன்றத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒன்றும் தெளிவாக யாரும் இது வரைக்கும் சுத்தம் பண்ணல. இப்போ கூட நான் போய் அதை பார்த்தா அங்கே ஒரு கழுவு போயிட்டு வரேன், மேலே பார்த்தா தூசு இருக்குது, கீழே எட்டுக்கால் பூச்சி இருக்குது, இன்னும் தெளிவாக யாரும் கழுவில்லை. அதனால் யாரும் பண்ணியே ஆக மாட்டீங்க. பண்ணியாக போகிறோம்னா அதுக்கு ரொம்ப மெனக்கெடணும், ஏன்னா அது இருக்கிற இடத்தையும் அழுக்கு பண்ணாது, மலத்தை சாப்பிடும். அந்த மாதிரிலாம் தியாகி இங்கே யாரும் இல்லை. நீங்கள் பண்ணி பட்டம் வாங்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அதனால் நாய் நரி குரங்கு அந்த மாதிரி பட்டம் தான் உங்களுக்குலாம் கொடுக்க முடியும். நான் கொடுக்கல, அந்த கண்ணாடியில் கடவுள் உங்களுடைய செயல் உருவமாக காட்சிப்படுவார். இதுதான் திருவாரூர். இப்போது உடம்பு அதை வருதா இல்லையா? உடம்பு இப்போ பாருங்கள், திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய மிக முக்கியமான திருக்குறளுக்கு வந்துட்டேன். இப்போ என்ன திருக்குறள்னா, உடம்புல வாடகை எடுத்து உயிர் தந்ததுன்னு சொன்னார்ல, அந்த உடம்பை பற்றி அவர் சொல்கிறார், குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இந்த திருவள்ளுவர் நட்பை வச்சே உயிரை ரெண்டு இடத்துல சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக உயிரை நீங்கள் எங்கே முடிவு பண்ணுறீங்க, திருமூலர்லாம் அதுக்கு வேறு காரணத்தை எடுக்கிறார். ஆனால் உயிரை திருவள்ளுவர் சொல்கிறது ரொம்ப அலாதியாக சொல்கிறாரு, ஆனால் நிறைய எடுத்து வச்சுருக்கிற நூலில் தான் அதெல்லாம் எழுத முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சமாக தான் சொல்ல முடியும். உடம்போடு உயிரிடை, இந்த இப்போ இப்போ திருக்குறள் சொன்னல, இதுக்கு இணையான இன்னொரு திருக்குறள் காதல் சிறப்பு உரைத்தல். அதில் உடம்போடு உயிரிடை என்ன, மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்பு. அதாவது எனக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, என் உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு காதலில். அதே தான் நிலையாமையில் குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. சரி, இந்த நட்பு அப்படிங்கிறதுல என்ன உறவு இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும், வேறுபாடு இல்லாத இரண்டு வேறுபட்ட பொருள்களுடைய உறவு. வேறுபாடு இல்லாத அளவிற்கு இரண்டு வேறுபட்ட பொருள்களின் இணைப்பு தான் நட்பு. அவ்வளோதான் நமக்கு பொது செய்தி. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால திருவாரூர், இந்த திருவாரூரை வச்சு தான் உயிரை முடிவு பண்ணுறார் திருவள்ளுவர். திருவொற்றியூரை வச்சு தான் எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறார். திருவாரூர் சைவ சித்தாந்தத்தோட தலைமை இடம் உங்களுக்கு தெரியும். அங்கே ஆனால் அங்கே தான் திருந்தாதவனே இல்லை, ஆனால் திருந்தாதவன் திருந்தாமையே இருந்தான் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். திருவாரூரில் முக்கியமாக, அதாவது பெரிய பிறப்பு, நாம் போன உடனே நீ தண்ணி ஊற்றுப்பா விளக்கு எரியும் அப்படின்னு ஒரு ஆற்றலை கடவுள் கொடுக்குறார். ஆனால் வீட்டுக்கு போய் அங்கே ஊற்றின தண்ணி தண்ணியில் விளக்கு எரியுது, ஆனால் இங்கே தண்ணி ஊற்றாமல் வீட்டுக்குள்ளே போகல. தண்ணியில் விளக்கு எரியுது, ஆனால் கொஞ்சம் ஜலம் போடுறியம்மா, நான் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன், தீட்டு அதிகமாகிட்டோடினா அப்படிங்கிறாரு. அங்கே போய் நம்பி நந்தி, அப்போ தான் கடவுள் ஏண்டா உன்னை விளக்கேற்றுற அளவுக்கு புத்தி கொடுத்து நீ திருந்தலையாடான்னு கேட்குறார். அதான் திருவாரூர். திருந்தாதன திருத்துதல், அப்போ தான் திருத்துற அந்த விஷயத்தை எதை வச்சு செய்கிறாரு அப்படிங்கிறதான் உடம்பு என்ற ஒன்றன் மேல் உயிர், உயிரில் பேதமில்லை, ஆனால் அந்த உயிருக்கு என்று மனத்தை அடிப்படையாக அறிவை அடிப்படையாக கொண்டு ஒரு உருவம் உண்டு. புரியுதா இப்போ? இது எனக்கு இவ்வளோ நாளாக புரியாது, இன்றைக்கி தான் புரியுது. ஒருவேளை இவர் வந்த சன்னிதியிலையாக இருக்கலாம், ஏன்னா அவர் திருவாரூர், எதுக்கோ தான் அதை எடுத்தேன், ஆனால் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு அதை கொண்டு வராரு. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எதுலனா, இந்த குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு, இந்த திருக்குறளை அவ்வளோ எளிமையாக பொருள் சொல்ல முடியாது. செயற்கரிய யாவுல காப்பு நட்பினது போல் வினைக்கரிய யாவுல அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும், நட்பு திருக்குறள், அதுக்கும் சீக்கிரம் பொருள் சொல்ல முடியாது. அதாவது செயற்கரிய யாவுல அப்படின்னு கேட்டுட்டு நட்பினது போல் வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்னு எழுவாய் பயனிலே கொஞ்சம் சிக்கல் அடிக்கும் அதில் திருக்குறளில். நீங்கள் எடுத்தோடனே சொல்லிடலாம், வினைக்கு வந்து நட்பு, அப்புறம் அப்படின்னா செயலுக்கு நட்புனா இன்னத்தை சொல்ல வர்றார் திருவள்ளுவர். செயல் ஒன்று சொல்கிறாரு, வினை ஒன்று சொல்கிறார். அந்த திருக்குறள் வந்து நுட்பத்தை உணர வைப்பதற்காக கோக்கப்பட்ட திருக்குறள், அவ்வளோதான். அதை போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் உடம்புக்கும் உயிருக்கும் என்ன நட்பு, அங்கே புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டார். அதுக்கு என்னென்னா, வெளிப்படையாக உயிர் வேறன்றது அதோட அர்த்தம். என் மனைவி எனக்கு உயிர், அவளுக்கு நான் உயிர், அந்த மாதிரி வேற வேற உடம்பு வேற உயிர் வேறன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு அதை வெளிப்படையாக சொன்னார். ஏன்னா காமத்துப்பால் எதுக்கு வைக்கிறார்னா, உயிர்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் காமத்துப்பாலே வைக்கிறார். அதில் இந்த உடம்பை பயன்படுத்தி அது எப்படி மென்மை அடைகிறது அப்படிங்கிறதான் விளக்கப்பட்ட செயல்கள். நீங்கள் அதுக்குள்ளே தான் நான் அதை காமத்துப்பாலில் தான் இன்றைக்கி உயிரை சொல்லணும்னு வந்தேன். இந்த சந்தேகத்தால் அது தொடக்கம் மாறி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க காமத்துப்பாலேருந்து ஒரு 30 திருக்குறளை எழுதி வச்சுக்கிறேன் உயிரை முடிவு பண்ணுறதுக்கு. என் உயிரை எடுக்கிறேங்கிறாங்கல்ல, அதெல்லாம் அங்கே தான் வருது, வேற எங்கெல்லாம் வரல. ஆண் பெண் உறவில் தான் ஒருத்தனுக்கு உயிரே தெரியுது, மற்ற இடத்துலலாம் உயிர் சொன்னால் தான் தெரியும், அங்கே மட்டும்தான் உயிர் தெரியும். அது திருவள்ளுவர் ரொம்ப லாவகமாக அழகாக அதை முடிவு பண்ணியிருக்கிறாரு, அதை நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்ல முடியும்னா அந்த 1 இளமை போட்டுக்கிறேன்ல, நான் நீங்கள் சொல்கிறேன், இப்போ என்ன அடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்குறள் இருக்குல்ல, குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இப்போ உங்களுக்கு ஒரு முட்டை யாரும் அசைவம் நினைக்காதுங்க, அது முட்டைக்குள்ளே எல்லாம் வளர்ந்துருக்குது, அதனால் நீங்கள் உடைச்சா பறவை தான் வரும், நாத்தாணிக்காது, கவலைப்படாதீங்க, இங்கே சைவம் தான் நடக்குது. கரெக்டாக திருவள்ளுவர் எப்படி பாரு, ஓமையில் கூட சைவத்தை வச்சுருக்கார், அதை உடைச்சா நாத்தாணிக்கிற மாதிரி பண்ணாமல் அதுக்குள்ளே ஒரு, அதனால் திருவள்ளுவருடைய சைவ கருத்து, அதாவது கொல்லாமை என்கிற கருத்து ஓமையில் கூட காட்சிப்படுத்த விரும்பாத ஒரு ஒரு மனநிலையோடு கூட தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்குள்ளே நாம ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு செய்தி. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் சொன்னதில் ஒரு முக்கியம் இருக்குது, இல்லாட்டா வேறு ஓமை சொல்லியிருப்பார், அங்கே புருஷன் கொண்டாட்டி உயிர் உடம்புன்றார்ல, அந்த மாதிரி இங்கே வேறு மாதிரி சொல்லலாம், வேறு ஓமையை பயன்படுத்தலாம், ஆனால் ஏன் வந்து முட்டையை எடுத்தார் அப்படிங்கிறது, இல்லை எவ்வளோ பிறப்பு இருக்குது, ஆனால் அதை சொல்லணும், ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முட்டைங்கிறது உங்களுக்கு தெரியும், உள்ள முட்டைக்கு உள்ளே வருது இல்லை, அது என்னது, அது கரு, கருங்கிறது உயிரா, கருங்கிறது உடம்பு தாங்க, எவ்வளோ முட்டை இருக்குது, இப்போ நீங்கள் சாப்பிட்ற முட்டையெலாம் உயிர் இல்லாத முட்டை தானே சாப்பிட்றீங்க, உயிர் இருக்கிற முட்டையாக சாப்பிட்டுருக்கீங்க, இல்லை இல்லை, இன்னும் தெளிவாக கேளுங்க, சேவலுக்கு தான் உயிர் உண்டு, சேவல் மூலமாக உயிர் கிடையாது, அதானே, அப்போ தானே நான் அடிக்கடி சொல்லுவேன், கோழி முட்டையா கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு எல்லோரும் கேட்பாங்க, அப்போ நான் தெளிவாக சொல்லுவேன், சேவலுக்கு முட்டை இல்லை, அதனால் கோழி முந்தி கிடையாது, முட்டை தான் முந்தி, கரெக்டு தானே, கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு கேட்டால், சேவல் சேவல் முந்தி இல்லை, முட்டை தான் முந்தி, ஏன்னா சேவை கோழிலேருந்து முட்டை வராது, அப்போ கோழி முந்தி கிடையாது அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு விஷயத்த இந்த படைப்புக்குள்ளே நீங்கள் இதெல்லாமே, அதாவது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அந்த கடவுளோட மூளை வேலை செய்யுது, கடவுளுங்கிற ஒரு அறிவாளி தேவைப்படுது அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் இருக்கும், அதில் தான் நம்ம திருவள்ளுவர் தெளிவாக கடவுளை பயணப்படுத்துகிறார் அப்படிங்கிறது இருக்கும். இதில் இந்த ஓமையில் என்ன ஒரு முக்கிய முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, முட்டை உடஞ்சி போகுது, அதுக்குள்ளே பறவை பறக்குது, அந்த மாதிரி உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிற உடனே உங்களுக்கு புரிஞ்சு போகுது, ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நான் கேட்குறேன், உயிருங்கிறத சொல்ல வந்தவர் உயிரும் உடம்பும் சேர்ந்த பறவையே அதில் ஏன் காட்டினார், புரியுதா அந்த சிக்கல் உங்களுக்கு, உயிர் வேற உடம்பு வேறன்னு சொல்ல வந்தவர் முட்டைக்குள்ளேருந்து வெளியே போகிற கோழி மாதிரின்னு சொன்னால் அது நமக்கு என்ன புரியுது, கோழிக்கு உடம்பு தானே அது. அப்போது உடனே இலக்கணவாதி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு புடை ஓமை அது, ஒரு விஷயத்தை தான் ரெண்டும் வேறு வேறுன்னு சொல்கிறதுக்கு தான் பயன்படுத்தினாரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லலாம். அது ஒரு தன் அதில் ஒன்றும் நமக்கு மாற்று கருத்தில், ஆனால் அதுக்கு மேலே நாம் ஒரு இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆள் கேள்வி கேட்பாங்க திருவள்ளுவருக்கு தெரியுமா இல்லையா, அதில் தான் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ என்றைக்குமே உயிரை தனியாக பார்க்க முடியாது, பிறப்பு எடுத்து விட்ட உயிரை தனியாக பார்க்க முடியாது, பிறப்பு எடுத்த உயிர் அந்த உடம்போடு கூட தான் இனிமே பயணப்படும். அதுதான் நான் திருவாரூருக்கு சொன்னேன், திருவாரூரில் நான் மனுஷன்தான் போய் நிற்கிறேன், ஆனால் அங்கே எது தெரியுது, ஒரு குரங்கு தெரியுது, எதில், அந்த கண்ணாடியில், கடவுளும் நானும் எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறேன்னா அவரும் ஒரு குரங்கு அந்த இடத்துல, நான் மட்டும் இல்லை, இல்லை, ஏன்னா என்னை குரங்காக வச்சுருக்கிற குரங்கு அந்த குரங்கு தான், புரியுதா உங்களுக்கு, நான் இன்னும் அப்புறம் மாறணும், அது என்ன பண்ணுது, அதுவும் குரங்காக தான் இதை தவிர, அது மனுஷனாக என் கூட இல்லை, நான் குரங்குனா அதுவும் குரங்கு, இந்த ரெண்டு குரங்கும் சேர்ந்து என்ன வேலை பண்ணுதுன்றது தான் கண்ணாடியில் தெரியும், இதுதான் திருவாரூர். அந்த தன்மை உங்களுக்கு பிறப்பு தன்மையில் சூக்கும உடம்பு வரை சொல்லுவதற்கான ஒரு பயன்பாட்டை, உடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்பது திருவள்ளுவரால் மிக கவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமா இந்த திருவாரூர்லேருந்து திருவொற்றியூர் வந்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்து, இப்போ மூணு நாளைக்கு கொஞ்ச நாள் மூணு நாள் திறந்து வந்துருப்பாங்க, நீங்கள் போய் வந்திருப்பீங்க, போய் என்ன பண்ணியிருப்பீங்க, கண்ணுக்கு மையழகு நெத்திக்கு மையழகு அப்படின்னு போய் சாமி எப்படியாவது லைனில் நின்று அதை வணங்கிட்டு அந்த புணுகு எண்ணெயை வாங்கி நெத்தியில் வச்சு அப்படியே நித்யானந்தா மாதிரி அப்படியே ஏகாந்தத்தில் இருந்திருப்பீங்க, என்ன ரைட்டு, அப்போவே உங்கள் நெத்தியில் கைலாசம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அந்த அனுபவம் அப்படிப்பட்டது உங்களுக்கு, அந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு அது ஒன்று இருக்குது. காலைல வன்முறையை பற்றி அந்த அம்மா பேசினாங்க, வன்முறை எப்படி ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது இல்லை உங்களுக்கு, அதாவது வந்து வன்முறை வந்து எப்படி பேசப்படுகிறது, எப்படி பார்க்கப்படுகிறது, எப்படி அது கையாளப்படுகிறதுங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை, திருவள்ளுவர் காலத்திலேருந்து உங்களுக்கு அது ரொம்ப தெளிவாக. அதுக்கு தான் அரசியலையே அவர் எழுதுகிறார். அரசியல் அன்றைக்கி நம்ம அதை கொஞ்சம் பேசிக்கலாம், அதுக்குள்ளே கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் கருத்து பேட்டி அது இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா இன்னும் நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம். யார் எப்போ எதுக்கு பேசுகிறாங்க, யார் எதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா உங்களுக்கு நீங்களாம் இன்னும் அது புரியாமல் இருக்கிறீங்க. இப்போ நேற்று விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா இந்த வெறும் இந்த சிக்கல் மட்டும் இல்லை, யார் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறத வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போது. அதனால தான் நீங்கள் அந்த திருவொற்றியூர் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா, திருவொற்றியூரில் புற்று பாம்பு உடம்பு பாம்பினுடைய உயிர் அதுக்கப்புறம் கடவுள் இந்த நாளும் ஒரே நிலை. படம்பக்க நாதர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் போய் யாரை வணங்குறீங்க, அங்கே புத்தை வணங்குறீங்களா, பாம்பை வணங்குறீங்களா, பாம்போட உயிரை வணங்குறீங்களா, கடவுளை வணங்குறீங்களா, எல்லாம் சேர்ந்தது தான் அங்கே கடவுள். அப்போ கடவுள் என்பவர் பாம்பினுடைய உயிரை விளங்க வைத்து, உடம்பை விளங்க வைத்து, வாழிடத்தை விளங்க வைப்பது தான் எல்லா உயிரும் தொழுகிற கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிற நிலைமை வந்து திருவொற்றியூர். இப்போ என்ன இதோட அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, உடம்பும் உயிரும் தனித்தனியாக இருந்தாலும் அது வாடகைக்கு வந்த பிறகு அது மேன்மை அடைவதற்கான வேலையை செய்து அது என்ன செய்கிறது என்று கேட்டால், தன்னுடைய மனத்தளவில் அது விரிவடைகிறது. அது மனித உடம்பில் இருந்தாலும் அது மரம் போல இருக்குது மரம் போல இருக்குதுன்னு அப்பப்போ சொல்கிறார் பார், அதனால தான் அதை சொல்கிறார் மரம் போல இருக்குது மரம் போல இருக்குதுன்னு சொல்கிறார்ல. அப்போ அது அன்பால் அது என்ன பண்ணணும், விரிவடைந்து அது கடவுளாக மாறுகிற உடம்பு வரும்போது தான் எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிற இந்த இணைப்பு வந்து திருவள்ளுவர் உயிருக்கு மிக தெளிவாக அமைத்து காட்டுகிறார். இதை விளக்குவதிலே சைவ சித்தாந்தம் திருவாரூர் வரை சென்றாலும் வள்ளலார் திருவொற்றியூர் வரை வந்து அதிலே தன்னுடைய விளக்கத்தை இணைத்திருப்பது திருக்குறளுடைய முழுமையை நமக்கு உணர வைக்கிறது. அவ்வளோதான் அதோட விஷயம். இல்லாட்டா கொல்லான் புலான் பருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறது நமக்கு என்ன வராது, வள்ளலார் வரலன்னா புரியாது. எழுதுவோம் அதை வந்து கறி சாப்பிட்டா பரவாயில்லையா, நாம் வெட்டி நாமளே ஒரு ஆடு எடுத்துகிட்டு வந்து வெட்டி சாப்பிட்லாமா, இல்லை வெட்டினதை வாங்கி சாப்பிட்லாமான்னு ஒரு விவாதம் நடக்குது இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நீங்கள் மரத்தை சாப்பிட்டாலும் உயிரை தானே சாப்பிட்றீங்க, இலையை சாப்பிட்டாலும் சாப்பிட்றீங்களா அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவாதம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, எதிலிருந்து குற்றத்தை நாம் மென்மைப்படுத்தி கொள்ளுகிறோம், குற்றத்தை முழுமையாக செய்வதற்கும் மென்மைப்படுத்தி கொள்ளுவதற்கும் வேறுபாடு உண்டு. நாம் பிறக்கும் போதே நாம் எதுவாக பிறக்கலை, சாப்பாடு வேணான்னு பிறக்கலை, சாப்பாடு வேணும் ஆனால் என்ன சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நான் என்ன பண்ணுறேன், கற்று தெளிவடைகிறேன். அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் சாப்பாடு வேணுங்கிறவன் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து உயிரினங்களை வளர்த்து அவங்களே சாப்பிடுவாங்க, வாங்கி வளர்க்காமல் வாங்கி சாப்பிட்றவங்க, வாரத்தில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றவங்க உயிரினங்களை வளர்த்து சாப்பிட்றவங்களை விட நல்லவர்கள், அவ்வளோதானே. ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் பைபாஸ் பண்ண வராங்க முடியல, அவங்கள விட கீரை உணவு சாப்பிட்றவங்க நல்லவங்க, கீரை உணவு சாப்பிட்றவங்களை விட சாப்பிடாதவங்க இன்னும் நல்லவங்க, இன்னும் அவ்வளோதானே. ஆனால் சாப்பிடாத நிலைமைக்கு வருவோம், ஆனால் அது முடியாது சாப்பிட்றது. அதனால தான் உள்ளே சாப்பிட்றது மலமாக வரும், மலமாக வராத அளவுக்கு சாப்பிட்றது எல்லாருக்கும் தெரியாது. இப்போது நாங்கள் சித்தரோட போகும்போது வந்து அசைவம் சாப்பிடுவார், ஆனால் திடீர்னு அசைவம் சாப்பிடுவார். இப்போ ரேராக வாங்கிட்டு வாங்குவார், அவர் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நீ போய் அங்கே வந்து நெத்திலி வாங்கிட்டு வாங்குவார், நெத்திலி வாங்கி கொடுத்தே ஆயிரக்கணக்காக போயிருக்கேன் நமக்கு, 250 ரூபாமா ஒரே ஒரு டப்பா 4 நெத்திலி இருக்கும், அதை கொண்டு போய் பூனை கொடுப்பார். இந்த பூனைக்கு போய் இவ்வளோ காசு நம்மளை செலவு பண்ண வைக்கிறாரு, நமக்கு வருத்தம் வரும். இப்போது நான் பூனைக்கு கொடுக்குற நெத்திலியை பார்க்குறதா, நான் கொடுக்கறது எனக்கு எப்படி மனசில் குறை வருதுன்னு பார்க்குறதா, அவருக்கு யார் கொடுக்குறாருன்னு பார்க்குறதா, தலையெழுத்து முட்டிட்டு வெளியே ஓடியிருந்தாச்சு. ஆனால் அதுக்குள்ளே பயிற்சி எடுக்கிறதுக்கு நமக்கு பொறுமை பத்தாது. எதுக்கு சொல்ல வர, நான் வாங்கி சாப்பிட்றது பூனையில் யாருன்னு தெரியாது நமக்கு, சரி வாங்கி கொடுக்குற நமக்கு இவ்வளோ காசு பூனைக்கு போய் செய்யணுமான்னு தோணுது, நான் இன்னும் பக்குவப்படலை. அப்போ இதுக்குள்ளே ஏகப்பட்ட கோளாறு நமக்கு வந்து முடியும், அதனால தான் அதுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறது. நீ வெளியில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது, அதுக்காக எல்லாத்தையும் போட்டி செய்ய முடியாது. ஏன்னா அதே மாதிரி இன்னொருத்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான், உங்ககிட்ட நெத்திலி வாங்கி கொண்டு சாமியார் அவன் உங்களை எனக்கு ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ தேவரணையர் கையவர் அங்கே வந்துடும். அதனால தான் இந்த குழப்பத்துக்குள்ளே இவ்வளவு விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகாமல் கொடுத்து பழக்கப்படுங்கள் என்பதை அன்றைக்கே திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மற்றது மூலமாலாம் அவர் அதை வந்து என்ன பண்ணல, கீழகிழது ஆசாரத்துக்கு போக வேணாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் வரையறைப்படுத்தியிருக்கிறார். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாருனா, ரெண்டு விஷயத்தை உயிருக்கு கொடுக்குறார், மனத்தோடு வாய்மை மொழிதல், அது வந்து வாய்மையில், அதே வாய்மையில் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுதல். அப்போ கருவிகளை பிரிக்கிறாரா இல்லையா, உயிருக்கான கருவிகளை பிரிக்கிறார். மனத்தோடு வாய்மை மொழிதல்ங்கிறது ஐம்புலன்களில் இருந்து மனம் உள் கருவி வரைக்கும் வந்து நிற்கிது. ஆனால் உள்ளங்கிறது அது எது, உயிர் என்பதற்கான இன்னொரு சொல். இதுதான் நாம் சொல்கிற திருவள்ளுவர் சொன்ன இந்த சொல்லு தான் இதுவரைக்கும் மற்ற தத்துவவாதிகளுக்கு புரியவே இல்லை. இன்னும் வேறு மொழியில் அதுக்கு என்ன எழுதவும் முடியல அவங்க. உள்ளம்னா என்னென்னா பன்மை, உயிர் என்பது இயங்குகிற காற்று, அதோட முடிஞ்சிடும். உடம்புல வேலை செய்கிற நிலையில் அறிவு பொருளுக்கு உயிர்னு பேர். அது மனத்தோடு வாழ்கிறது, இதில் உடம்பு சம்பந்தம், உடம்பு தொடர்பில் உயிரானது மனத்தோடு வாழ்கிறது. அதே உயிர் தன்னளவில் அது உள்ளமாக இருக்கிறது. உள்ளமாக இருக்குதுன்னா கடவுளும் ஆன்மாவும் சேர்ந்து இருப்பு, அதான் உலோம் உள்ளம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த சொல்லு, மெய்கண்டார் சொல்கிறது, சுந்தரர் சொல்கிறது, இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா அகர முதல ரெண்டு ஆ ஒரு ஆவில் இருக்குதுன்னு சொன்னல, அதுதான் கடவுளும் உயிரும் சேர்ந்த தன்மையில் உயிரை விளக்குவது உள்ளம் என்கிற சொல். அதனால தான் மனத்தொடு வாய்மை மொழிதல் என்பது தானம் செய்கிறதுல தலை, தவத்துக்கு மேலே அது. ஆனால் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம். அப்போ தான் எதுக்கு அதிகாரம் உடையது பொய்யாமை, உயிருக்கு அதிகாரம் உடையது, உயிர் உடம்போடு அதிகாரம் உடைய வகையில் தவம். அங்கே என்னன்னா வாய்மை மொழிந்தால் தவம் தானம் இதில் பெரியார். நீ எதில் எல்லா உயிருக்குள்ளேயும், அப்போ எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறது யாரு, கடவுள். அப்போ அப்போ தான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அப்போ ரெண்டாக பிரிக்கிறார், உயிர் என்பது மனத்தோடு சம்பந்தப்பட்டது என்பது உடம்போடு, உயிர் என்பது கடவுளோடு சேர்ந்த வகையில் எல்லா உயிர்களுக்குள்ளும் தன்னை உறவு கொள்ள செய்கிற வகையில் மேலேற்றி கொள்வது அப்படிங்கிற வகையில் உயிர் வாழ்வை மிக விரிவாக விளக்கியிருக்கிறார் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஏறக்குறைய வந்து நான் இதை முழுமையாக சொல்லிட்டேன். இப்போ அந்த இன்னும் உடனே பைய தூக்காதீங்க, இந்த காமத்து பாலை வச்சு கொஞ்சம் உயிரை கொஞ்சம் சொல்லி முடிச்சிடும் ஒரு 5-10 நிமிஷம் என்ன. இந்த காமத்து பாலில் இது இல்லாமல் இகல் அதிகாரத்தில் சொல்கிறது, அப்புறம் வந்து இந்த பேய் சொல்கிறத ஒன்று சொல்லிடுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பேய் தேவை ரெண்டையும் வந்து மாணிக்க வாசர் அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கணும். உயிர் எடுக்கிற உடம்பு வகையில் புல்லாகி பூடாகி தொடங்கி பேய் தேவர் வரைக்கும் அந்த உடம்பு வகைகளை திருவள்ளுவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படிங்கிறது. இந்த அலகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வருத்துகிற தன்மையில் அலகை, இனிமையை அனுபவிக்கிற தகையை தன்மையில் தேவர். இந்த தேவர் உலகம், அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படுன்னு ஏன் சொன்னார், மற்ற இடங்களில் புத்தேலூர் உலகம்னு ஏன் சொல்லுவார், அமிர்தம் சாப்பிட்றதுன்னு ஏன் சொல்லுவார், இதெல்லாம் இணைக்கிறார் திருவள்ளுவர். உயிர் சம்பந்தப்பட்ட அமுதம், புத்தேலூர் உலகம், அதுக்கப்புறம் வானுரையும் தெய்வம், இந்த மூணு கேட்டகரியில் அதை வளர்க்குறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, மேல் உலகத்தில் ஒன்று மட்டும் இல்லை. மேல் உலகம்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, நாம் பேசுவதிலிருந்து வேறுபட்ட உலகம் அப்படிங்கிறது தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அதனால தான் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டல், அப்புறம் மறுமை அப்படின்னு பேசுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுமைனா என்ன, மறுமைனா என்ன, இறப்புக்கு பிறப்பு இல்லை, இறக்கு இறப்புக்கு பிறகு மறுபடியும் பிறப்பை சொல்கிறது தான் மறுமை. நாம் என்ன நினைக்கிறோம், இறந்த பிறகு மேலே போகிறத பற்றி பேசிக்கிறோம். மறுமைனா மறுபடியும் நான் பிறப்பேன்ல, அப்போவும் நான் உன்னோட தான் பிறக்கணும். இந்த பிறப்பில் நான் உன்னை வந்து மறக்க மாட்டேன்னு சொன்னோடனே, அப்போ அடுத்த பிறப்பில் வேறு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிப்பியான்னு அவர் கேட்குறான்னு சொல்கிறாருல்ல. அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா, உயிர் என்பது மறுபடியும் இந்த உலகம் சம்பந்தப்பட்டதாகத்தான். அதே சமயத்தில் மேல்நிலை என்பது திருவள்ளுவருக்கு பேயை சொன்னதுனால ரொம்ப தெளிவாக, உடம்பை கண்ணுக்கு தெரிகிற உடம்பாக இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத உடம்போடு வாழ்கிற தன்மையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த வகையில்தான் பேயும் தேவர்களும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். உடனே திருவள்ளுவர் வந்து இது என்னது, புராணங்களில் சொல்லப்படுகிற தேவர் உலகத்தை எழுதினார்னு சொல்லக்கூடாது. சரி, ஒரு வகையில் திருவள்ளுவர் வந்து அதை ஏன் பயன்படுத்தணும், பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? அதுக்கு திருவள்ளுவர் அதெல்லாம் ஏன் பயன்படுத்தினார், அதை ஏன் பயன்படுத்தாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்காதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல வேணாம், ரொம்ப தெளிவாக சொல்லலாம். ரொம்ப சாதாரண மக்களையும் வைத்துக்கொண்டு ஒரு நூலை முழுமையாக எல்லா மக்களுக்குமாக செய்திருக்கிறார். சாதாரண மக்கள்கிட்ட பரப்பியிருக்குது இல்லை படிமம், அந்த படிமத்து மூலமாகவும் கதை சொல்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களுக்கும் அதிலே இடம் உண்டு. அப்போ நூலை வந்து எந்த மக்கள் வரை பரப்பி இருக்கிறார், நீட்டி இருக்கிறார் அப்படின்னு கேட்குறப்ப, அதிலும் திருக்குறள் முழுமை பெறுவது என்கிற வகையில் மக்களிடம் மரபு ரீதியாக சொல்லப்படுகிற கதை படிமங்களும் அவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் பிறப்பு என்பதை பற்றி ஆழமாகவும், கடவுள் அனுபவத்தை பற்றி ஆழமாகவும், எல்லா உயிரும் தொழுகிற தன்மையை முடிவாகவும் சொல்கிறதுலேருந்து என்ன பண்ணியிருப்பார், குழப்பியிருப்பார் உங்களை. அதிலெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்ல அவரை முடிவு எடுக்கவில்லை, அவைகளை வைத்துக்கொண்டு வேறு செய்தியை உணர்த்துகிறார் அப்படிங்கிற வகையில் தான் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அறிவாராய்ச்சியில் இந்த ஒன்று தான் ஐதீக அளவை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், ஐதீகம். அதை தான் நம்ம மரபு படிமம், தொன்ம படிமம் சொல்கிறது. அவற்றை மக்கள் வகையில் உங்களுக்கு உணர்த்துகிற கருத்தை உணர்த்துவதற்காக பயன்படுத்தியிருக்கிறார் சொல்லணும். ஆனால் அதில் அவர் தேவரையோ அழகையோ ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று கேட்டால், கண்டிப்பாக அதாவது கண்ணுக்கு தெரிகிற மனித உடம்போடு இல்லாமல் மனித உடம்பை எடுத்து பிறகு கண்ணுக்கு தெரியாத உடம்போடு வாழ்கிற அவைகளை பிற்காலத்தில் சித்தாந்தம் மாணிக்கவாசகர் சொல்லுகிற வகையில் நாம் புரிந்து கொண்டால், அவைகளை கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவ அடையாளங்களில் திருவள்ளுவரும் ஏற்று செய்கிறார் அப்படிங்கிறது தான் நம் இதில் தான் மாணிக்கவாசகர் திருக்குறளுக்கு தேவைப்படுகிறார். மற்றபடி வடமொழி நூல்கள் தேவைப்படா அப்படிங்கிறத ஞாபகம். இப்போ என்ன அடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவாக இந்த பேய் தேவர் அதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்களே உடம்பு, இந்த உடம்போட ஒரு கண்ணுக்கு தெரியாத வடிவம் அதில் உண்டு. குடல் இல்லாமல், மூளை இல்லாமல் அந்த உடம்பு இருக்கும் கண்ணுக்கு. இதை வந்து நான் இல்லை, கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு பெரிய பேராசிரியர், அதுக்காக பல நூல்களை எழுதிட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருனா, இந்த உடம்பில் நீங்கள் வாழறதே அந்த சூக்கும உடம்பு தான் அப்படிங்கிறத அவர் ஒரு நாளைக்கு கூப்பிட்டுருக்கிறார். அவர் வெளிநாடே சுற்றிட்டுருக்கிறார். அப்போ அந்த அந்த ஒரு தன்மையில் இனிமே பாம்போட உடம்பு உங்களுக்கு கிடைக்காது. பாம்போட உடம்புலேருந்துலாம் எல்லாத்துல உடம்புல இருந்த மாதிரி மனித உடம்புக்கு வந்துட்டீங்க. மனித உடம்புக்கு வந்த பிறகு இந்த உடம்பு அடையாளம்தான் பேய்க்கும், இந்த உடம்பு அடையாளம்தான் இன்பத்தை அனுபவிப்பதற்கான தேவர்களுக்கு. இந்த உடம்பு மனித உடம்புக்கு அப்புறம் இன்னொரு பேட்டர்ன் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும், இன்னொரு அந்த மோல்டிங் பண்ணுறாங்கல்ல இந்த அடையாளம், மனித உடம்பு அடையாளத்துக்கு மேலே வேறு அடையாளம் கிடையாது. இதுக்கு முன்னாடி தேவர், அந்த தேவர்ன்ற பாருங்கள், பறவை, விலங்கு, அதுக்கப்புறம் பாம்பு, மரம், இந்த அடையாளம் இருக்குல்ல, இந்த வடிவத்தன்மை இதுக்கப்புறம் என்ன பண்ணாத வராது. இப்போ நீங்கள் மரத்திலிருந்து மீனாக பிறக்க போகிறீங்க, எப்படி பிறப்பீங்க? இந்த கேள்வி இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை. மரப்பிறவியிலிருந்து இன்னொரு மீன் பிறப்புக்கு போக போகிறீங்க, புழுவாக பிறப்பீங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ மரப்பிறப்பிலிருந்து மீன் ஆகிறது நேராக ஆகுமா இல்லை புழுவாக மாறி மீனாக மாறுமா? புழுவாக மாறி தானே. ஏன் அப்படி மாறுது? அப்போது உங்களுக்கு மரத்தன்மையினுடைய வடிவத்தை முழுக்க அழிக்கிறான். அழித்து புழுத்தன்மையில் பெரிய வடிவம் தேவையில்லை, ஒரு அமீபா மாதிரி ஒரு அந்த வடிவத்தை உடம்பு சேர்த்து அதுக்குள்ளே அடக்கிட முடியும். அதுக்கப்புறம் உங்கள் எண்ணத்தை வச்சு என்ன பண்ணணும், இன்னொரு வடிவம் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வடிவத்தில் இன்னொரு பிறப்பினுடைய வடிவம் அழிக்கப்படும். சூக்கும உடம்பு அழிக்கணும், அந்த சூக்கும உடம்பு அழித்து அழித்து மாற்றுறதுக்கு கண்டிப்பாக கடவுள் என்பவர் வேண்டும். அப்போ தான் நீங்கள் பிறவிகளே ஏற்றுக்க முடியும், இல்லைன்னா பிறவிகளே ஏற்றுக்க முடியாது. இந்த சூக்கும உடம்பு அது அழிஞ்சி இன்னொரு உடம்பில் அந்த படிமம் உங்களுக்கு கொடுக்கணும் முதல்ல. இதுக்கு தான் மாணிக்க வாசகர் நமசிவாயன் முதல்ல தொடங்கினார் பாருங்க, அந்த வடிவம் மனித வடிவத்தினுடைய சூக்கும வடிவம், மனித பிறப்பு எடுக்கிறல்ல விடம்பு உடம்பு, அதுதான் கடைசி படிவம். இந்த படிவத்தில் நகரம் கால், மகரம் வயிறு, அப்புறம் என்ன சிகரம் தோல், வகரம் முகம், அப்புறம் என்ன யகரம் முடி, அப்படின்னு இந்த மனித வடிவம் கிடைக்குதுல்ல. இந்த மனித வடிவத்தை கடைசி வடிவமாக கொண்டு தான் கடவுள் இருக்கிறார். அதுக்கு மேலே அவருக்கும் வடிவம் கிடையாது. அப்போ தான் நமசிவாய வாழ்கை. கடவுள் கண்ணுக்கு தெரிகிற ஒரு வடிவம் நமசிவாய. அப்போது எல்லா வடிவ அடையாளங்களையும் கடக்க செய்பவனும் கடைசியாக கடக்க முடியாத வடிவத்தை கொண்டவனுமாக கடவுளை வணங்குதல் தான் நமசிவாய வாழ்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தலைவன் அல்லது சொல்களை தந்தவன், சொற்களை தந்தவன், சொற்களை தந்தவன் தான் நாதன். இப்போ நீங்கள் வாழறீங்கன்னா முதல்ல எது வேணும்? சொல் வேணும். அதுக்கு முன்னாடி அதுக்கான வடிவம் வேணும். அப்புறம்தான் எனக்குள்ளே நீங்காதவன் தெரியும். அப்போ முதல்ல ஒரு வடிவம், அதுக்கப்புறம் சொல், அதுக்கப்புறம்தான் எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு. அப்படி தான் மாணிக்க வாசகர் அதை வகைப்படுத்தி வளர்த்துட்டு போகிறார். அதனால் திருவள்ளுவர் இன்னும் திருவள்ளுவரை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிற முதல் கட்டமாக மாணிக்க வாசகர், ரெண்டாவது அதனுடைய அனுபவத்தை முழுமையாக தருபவர் வள்ளலார். இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டா ஒருத்தர் சைவ சித்தாந்தி, ஒருத்தர் சன்மார்க்கி. ஆனால் மாணிக்க வாசகரும் சன்மார்க்கி தான், அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க வியாபாரம் பண்ணுறவங்க. என்ன கடைசியில் எல்லாருமே சன்மார்க்கின்னு சொல்ல முடியும், ஏன்னா முடிவை நோக்கி இவர்கள் மாறுபடாதவர்கள் தான். ஆனால் நடுவில் வைதிக வியாபாரம் சைவமாக எதை மடக்கியிருக்குது? இந்த பெரிய அருளாளர்களை சைவமாக அந்த பேரில் முடக்கியிருக்கிறோம். அதை வைதிகம் இல்லைன்னா தமிழில் இருக்கிற சைவத்துக்கு பேர் சன்மார்க்கம் தான். சைவம் என்பது வைதிகத்தை கடந்தால் சன்மார்க்கம். ஆனால் வைதிகத்தை ஏன் பேசினார்கள் என்று கேட்டால், அன்றைக்கு அது இருந்தது, அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அதில் வேலை செய்து உங்களை வெளியே கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது தான். திருக்குறளை வெளிப்படுத்துவதற்கு 2000 ஆண்டு தேவைப்பட்டிருக்கிறது. அதனால தான் சைவ சித்தாந்த பெருமன்றம் 114 வருஷம் கழித்து 4-2-6 இன்றைக்கி 6வது நாள், இன்றைக்கி மாணக்கஞ்சாரர் குரு பூஜை எல்லாம் சேர்ந்து சைவத்தை கடந்து அல்லது சைவம் என்பது வைதிகத்தை கடந்து திருக்குறளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு இந்த மன்றம் நமக்கு உதவி செய்திருக்கிறது. அதற்கு நாம் தகுதி உடையவர்களாக நம்மை அமைத்து கொண்டு கடவுளுக்கு வணக்கம் செலுத்துவது தான் முறையானது. காதலை வச்சு சொல்ல வேணாமா? அப்போ தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் கொண்டனல். இந்த பிறப்பில் ஒன்றும் பிரிய மாட்டமானவனே உத்தவுக்குன்னு கண்ணை தண்ணி வந்துருச்சான். அப்போ என்னப்பா அடுத்த பிறப்பில் என்ன மறந்துடுவியா அப்படின்னு கேட்குறான். என்ன இது திருவள்ளுவர், இந்த காதல் துன்பத்திற்கு யாரே துணையாவார், தாம் உடைய நெஞ்சம் துணையல் வழி. துன்பத்துக்கு யார் துணை உங்களுக்கு தெரியல? துன்பத்துக்கு யார் துணை? நீங்க கடவுள் சொல்றீங்க, முதல்ல பொண்டாட்டியும் புசுனையும் மறந்துடுறீங்க. முதல்ல துன்பத்திற்கு துணை மனைவி கணவன், மனைவிக்கு கணவன் அப்படி இல்லை. அதனால பெண்கள் தான் பேர் வாங்கி இருக்கிறார்கள். கணவன் ஒருவனும் அப்படி துப்பு கெட்டவனாக இருப்பதனால் பெண்களுக்கு துணை நன்றாக இல்லை என்பதுதான் வள்ளுவரும் வாழ்க்கையும் சொல்லுகிறது. ஆனால் நாம் எடுத்த உடனே பெண்கள் தாங்க துன்பத்துக்கு ஆறுதலாக நினைக்கிறோமே தவிர எந்த பெண்ணுக்கும் நான் ஆறுதலாக இருப்பேன்னு எவனோ நினைக்கிற அளவுக்கு வளரலை இன்னும். அப்படி வளர்ந்தாதான் திருக்குறள் அப்படிதான் அவர் சொல்றார். இன்னும் கேட்டால் திருவள்ளுவர் ஒரு படிமத்தை பயன்படுத்துறாரு. அவன் பூ வச்சுக்கிறான், இந்த பூ கூட யாருக்காக வச்சுக்கிறான் அவன் கேட்குறான். நாம பொம்பளை கேட்டுதான் பழக்கம், திருவள்ளுவர் கேட்கறது வேற. கொம்பு பூ வச்சுக்கிறான் அந்த பொண்ணு கேட்குறா, நீ யாருக்காக பூ வச்சு போறேன்னு கேட்குறான். திருக்குறள் அப்படின்னு திருக்குறள் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நுட்பமாக அந்த மாதிரி ரெண்டு பேரும் இணைஞ்சி பா. அதுக்கு தான் சங்க இலக்கியம், இருந்துதா இல்லையா அப்படிலாம் காதல் தெரியாது. ஆனால் இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு பெரிய செய்தி. இன்னும் மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழை பொழுது இதெல்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் விழியும் என் உயிர் என் இன்னுயிர் வேறு அல்லம் என்பார் அழியின்மை ஆத்த நினைந்து. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு உயிரை விளங்க வைக்கிறது காதல் தான். ஏன்னா திருவள்ளுவருக்கு வந்து ஆரோக்கியமான சமூகம் பிடிக்குது இல்லையா? ஒரு நோய் சமூகத்தை வச்சு உயிரை சொல்ல முடியாது. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தில் உயிரை உணர்த்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா அன்பு. உயிர் அதுக்கப்புறம் அன்பை வந்து உணரணும். அன்பு உயிரை உணர வைக்குது. அதுக்கப்புறம் தான் உயிர் வந்து என்புதோல் போர்த்த உடம்புக்கு அன்போடு இயைந்த வழக்கு. உயிர் எதோட சேர்ந்தது? அன்போட சேர்ந்தது. அந்த முதல்ல என்ன நடக்குதுன்னா அன்போட செயல்பாட்டுக்குரிய ஆண் பெண் ஈர்ப்பு தான் என்ன பண்ணுது உயிரை உணர வைக்கும். அதனால தான் என் உயிர்னு பேசுகிறதே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதே காமத்துப்பாலில் தான். அது வந்து மற்ற பாலில் அந்த உயிருங்கிற வார்த்தை குறைவு தான். இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ கடைசியாக முடிவுக்கு என்ன வரீங்கன்னா, இந்த வாழறன்ல இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் என்ன, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு வாழறன்ல இதில் ஏதாவது உங்களோட பேசுதா? இது காமத்துப்பாலில் சொல்கிறார், என்னோட வந்து அவள் பேசுகிறா, நான் என்னோட அவர் தான் இருக்கிறாரு, அவரோட நான் இருக்கிறேன்னா தெரியலையே அப்படிங்கிற அவள், என்னோட நான் அவர் இருக்கிறாரு ஆனால் அவரோட நான் இருக்கிறேன்னா தெரியும், அவன் வேலையை பார்த்துக்கலாம் போகிறது, நான் எந்த வேலையும் பார்க்காம அவன் என் கூட வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற பாடலாம் நிறைய இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு முதல்ல மனத்தை உணர வைப்பது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஐம்புலன்களையும் தெளிவாக சொல்லிடுறார், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் முந்தொடி கண்ணே உள்ள. அதுக்கப்புறம் பாட்டிலையும் வந்து ஐம்புலன்கள் வேற உயிர் அப்படிங்கிறதெல்லாம் திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஐம்புலன்களையும் உயிர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறார். இந்த உயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப அழகாக உங்களுக்கு உடம்பில் உங்களோட பேசுறது எது? இந்த வாழ்க்கை வாழறோம்ல, நம்மோட பேசுது. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் மனம்னு ஒன்று சொல்கிறீங்கள, இந்த மனசை எப்படி உணர முடியும் உங்களால்? மனம் வந்து எல்லாருக்கும் கிடையாது, மனம் வந்து இப்போ தான் எல்லோரும் பேசுகிறாங்க. மனம்ங்கிறது ஒரு கருவி, கண்ணுக்கு தெரியாத ஒரு கருவி, ஆனால் அது ஒரு தனி கருவின்னு யாரும் ஒத்துக்கிறது இல்லை. சைவ சித்தாந்தம் ஒத்துக்குது, சாங்கியம் ஒத்துக்குது, எல்லாரும் ஒத்துக்கிறது இல்லை. இல்லை, இந்த மனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படாத ஒரு கருவி, அதை ஒத்துக்கிட்டால் தான் நீங்கள் உயிரை ஏற்றுக்க முடியும். கண்ணுக்கு புலப்படாத ஒரு கருவியாக அதை ஒத்துக்கணும். எப்படி ஒத்துக்கிறீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம். சார இந்த ஏதாவது உளரக்கூடாது, நீங்கள் நம்ம ஊரில் இப்போ ஊரில் இருக்கிற எல்லா சொற்பொழியும் நீங்கள் கேட்டுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அப்புறம் நான் எல்லோரையும் திட்டுவேன் அசிங்க அசிங்கமாக என்ன, அது எனக்கு வேணாம். மனம் எப்பொழுது உங்களால் உறுதி செய்யப்படுகிறது, அது ஒரு அறிவு பொருள்கள் போல். இப்போ நம்ம முகுந்தன் வந்துருக்கிறார், மனம் பற்றி ஆராய்ச்சி, உயிரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு, என்ன தான் இந்த பசங்க பேசுகிறாங்கன்னு வந்துருக்கிறாரு என்ன. இப்போது உங்களுக்கு புரியுதா நான் கேட்குற கேள்வி? இந்த சைக்காலஜிஸ்டாக அது யார் என்னன்னா, இல்லை மனம் என்கிற ஒரு கருவி பொருளை நாம் கண்ணை போல காதை போல மூக்கை போல ஏற்றுக்கொள்ளுகிறோமா இல்லையா, இதுதான் கேள்வி. படித்து கேட்கறது இல்லை, மனசு வலிக்குது இதெல்லாம் அப்புறம், மனசு வலிக்குதா உயிர் வலிக்குதா, உயிர்னு ஒன்று இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல மனம் இருக்குதான்னு பரணும். மனம்ங்கிற பொருள் எதுக்கு இருக்குது? திருவள்ளுவர் பெரிய அறிவாளித்தனமாக அந்த திருக்குறளை எழுதுகிறார், அதுக்காக தான் எழுதுகிறார். நாம் நினச்சின்னு இருக்கிறோம், வேறு வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம் என்ன. புரியுதா உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி? கேள்வி புரியுதுல்ல, மனம் என்பதை எதுக்காக வச்சுருக்கிறோம்? தத்துவத்தில் உடனே ஏற்பதுன்னா எழுதிங்க, அது வேணாம் இங்கே என்ன. மனம் என்ற கருவி இருக்குதுன்னு எப்போ தெரியும்? மனம் என்ற கருவி இருக்குதா இல்லையா? இருக்குது. அது இருக்குதுன்னு எப்போ தெரியும் சொல்லுவோம், இழப்பில் தான் தெரியுமா? அதில் நான் சொன்னது வந்து நீங்கள் ஏதோ சிந்திக்கிற போது ஏன் மனகிறதா தான் சிந்திக்கணுமா, இல்லைன்னா சிந்திக்க மாட்டீங்களா? மனது இருக்கிறது சிந்திக்கிறது நீங்களாம் நினச்சிக்கிறீங்க, மற்ற தத்துவவாதிகளாம் அப்படி கிடையாது. அது இன்னும் தன்னெஞ்சறிவது பொய்யிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு, அப்புறம் உள்ளத்தால் உள்ளலும் தீதேன்னெலாம் சொல்கிறாரு, இன்னும் அதெல்லாம் இன்னும் அழகாக உள்ளே போய் வெளியே வருவோம் நான். அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இப்போ ரெண்டு மூணு ஸ்வீட் வந்துருக்குது, லட்டு வந்துருக்குது, பாதுஷா வந்துருக்குது, நீ என்ன தந்துடுறா மைசூர் பாக்கு, மூணு ஸ்வீட்டும் வேறு வேறு தான், ஆனால் மூணையும் கலந்து தான் கொடுப்பேன், ஏன்னா எண்ணிக்கையால் உள்ள கம்மியாக இருக்கும் என்ன. இப்போ வந்து புட்டு போட சொல்லியிருக்கிறேன் அதுக்காக தான் என்ன. இப்போ என்ன கேட்டேன், இதெல்லாம் எதுக்கு, எது புரிய வைக்கிறது இதெல்லாம்? இப்போ நாட்டில் தண்ணி வந்துதான் இருக்காது, காலங்கத்தால் வரக்கூடாது ஸ்வீட்டை பற்றி, அது சாப்பிட்ட பிறகு தான் இனிப்பு வந்து உங்களுக்கு நாட்டில் தண்ணி வரணும். இப்போ நாட்டில் தண்ணி வந்துச்சா? வந்துச்சு, நாக்கில் போட்டால் தான் அது அடங்கும். இப்போ லட்டுக்கும் நாக்குக்கும் தான் சம்மந்தம், லட்டை கண்ணால் உங்களுக்கு காட்டில் காட்டிட்டாங்களா இல்லை? நல்ல வேலை வடை வரைக்கும் தான் வந்துருக்குது. இப்போ வந்து கண்ணால் காட்டினா லட்டு இனிக்குமா? கண்ணால் காட்டின பிறகு அந்த லட்டை ஏற்கனவே சாப்பிட்ற லட்டு வந்து ஞாபகத்துக்கு வந்து அப்போ இனிப்பு வந்து நாக்கில் தண்ணி வரும், மூணு நாள் வேலை இருக்கும். இதெல்லாம் விட்டுருங்க, ஆனால் லட்டுனா நாக்கு சம்மந்தப்பட்டது தான் என்ன, ஏன்னா அந்த லட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை, அதில் என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியாது, அதில் ஏதாவது என்ன அந்த மைசூர் பாக்கில் வந்து அவங்க நெய் ஊற்றுனாங்களா, எண்ணெய் ஊற்றுனாங்களா, விளக்கெண்ணெய் ஊற்றுனாங்களா, இழுப்பெண்ணெய் ஊற்றுனாங்களா, இல்லை மூக்கு சளி போட்டாங்களான்னு யாருக்கு தெரியும்? ஏதாவது ஒன்று இருக்கட்டும், இல்லை கண்ணீர் விட்டு இருக்கட்டும், சாப்பிட்டுட்டோம் நல்லதானே, நாம் ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். இப்போ கண்ணீர் விட்டா வளர்த்தோம் தேசம் அப்படி சொல்கிறாங்கள, அந்த மாதிரி கண்ணீர் விட்டு செஞ்சாங்களா யாருக்கு தெரியும்? தெரியாது, பார்க்கல. சரி, எல்லாரும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு சாப்பிட்டுப்போம், பிரச்சனை அது இல்லை. இப்போ நமக்கு நான் அடிக்கடி இப்போ இந்த காதலை பற்றி சொல்லும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். திருவள்ளிக்கையில் நாங்கள் மயிலம் வந்து சென்னை பல்கலையில் படித்தப்போ திருவள்ளிக்கையில் ஒரு டீ கடையில் நின்று பேசிட்டுருக்குறோம். அப்போது ஒருத்தர் சொல்கிறார், நேற்றாங்க இங்கே நின்றுட்டு இருந்தேன், ஒரு பையன் வந்து டீ குடிச்சிட்டே இருக்கிறான், மேலேருந்து கீழே ஒன்று துப்புன்னு வந்து ஊந்துது, டீ கிளாஸில் நேராக ஊந்துது, அண்ணாந்து பார்த்தான் அப்படியே குடிச்சிட்டான், ஏன்னா மேலேருந்து ஒரு பொண்ணு துப்புச்சு, அது அப்படியே நேராக அவன் கிளாஸுக்குள்ளே வந்துச்சு. அது அவனுக்கு இனிமே தானே, டெய்லி அதுக்காக வந்து நின்றுருந்தான். அந்த மாதிரியான இனிப்புலாம் வந்து நிறைய இனிப்பு, பொருள் மூலமாக வர்ற இனிப்பு, எண்ணம் மூலமாக வர்ற இனிப்பு, இப்படி ஏகப்பட்ட இனிப்பு இருக்குது. இப்போ நமக்கு மனம் என்பது நாக்கு சார்ந்து எண்ணம் சார்ந்துங்கிறது வேற, இந்த எண்ணம் என்பதன் மூலமான இனிப்பு எதன் மூலமாக பெறப்படுகிறது? பொருளை வினையெல்லாம் கிடையாது. அதாவது சைக்காலஜிஸ்ட் வாயை திறந்து திட்டு வாங்கக்கூடாது என்கிட்ட, நான் வேறு யாருனாலும் திறந்தாங்கன்னா நான் திட்டுனா பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு சவால், இந்த இடம் ஒரு பெரிய சவால், எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் அதான் உண்மை. அதாவது லட்டை சாப்பிட்டு எண்ணத்துக்கு வர்றது வேறு, நீங்கள் சாப்பிடாமலே எண்ணத்துக்கு வர்றது எது? காமம் மட்டும்தான். மனத்தை முடிவு செய்வதற்காக இருக்கிற ஒன்று தான் காமம். அங்கே தான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியன ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஏதோ அஞ்சு புலனுக்கு இன்பம் நினைச்சுன்னு எழுதிக்கிறீங்க, அது இல்லை, அது அஞ்சுலேயும் இல்லைன்றது தான். அது அஞ்சும் அதில் வேலை செய்யும், ஆனால் இல்லை. அதனால தான் கடைசியில் போட்டார், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்கப்பர் ஏன் போட்டார, நடுவில் இருக்கிற எண்ணம் தான் அதில் வேலை, அது எதுவுமே இன்பம் கிடையாது. ஆனால் இன்பமாக இருக்குது, இங்கே தான் சங்கரர் நிற்கிறார், ஆனால் அது அவருக்கு சொல்ல தெரியல, இருக்குது ஆனால் இல்லைன்றது இதான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, காணுதல் சுவைத்தல்லாம் என்ன கிடையாது, அதில் அந்த பொருள் அனுபவம் மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ லட்டு சாப்பிட்றீங்க, அது என்ன இனிப்பாக தானே இருக்கும், இந்த இனிப்பாக இருக்கிற தன்மை அதில் பெண் இன்பத்தில் உண்டுங்கிறார, சரியா? என்னத்தை சாப்பிட்ற ரத்தமாக குடிக்கிறீங்க, ரத்தம் காட்டேறியாதீங்க, என்ன என்னத்தை ஒன்றும் இல்லை இல்லை. அப்போது அதில் வந்து மனம் என்ற ஒன்று இந்த ஐந்து புலன்களை கடந்த அனுபவத்திற்கான ஒரு கருவின்னு அங்கே தான் ப்ரூவ் ஆகும். அது வேலைக்கு ஆகாது, அவ்வளோதான் வடிவல் மாதிரி. இயற்கை துறவி, நம்ம திருப்போரூர் சிதம்பரசாமி இயற்கை துறவி, அவர் தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், இல்லறத்தான் நல்லேன் நல்ல இயற்கை துறவின்னு சொல்கிறாரில்ல, அது பிறப்புலே வரும். போன பிறப்பில் மேன்மை அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த பிறப்பில் அது கேட்பாங்க, இந்த பிறப்பில் நீங்கள் இப்போ துறவி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு உண்டு, அது என்ன தெரியுமா, அதுதான் ரொம்ப மோசமானது. கல்யாணம் என்ன இருக்கும், ஆனால் கல்யாணம் ஆகாது, நீ அதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு பார்த்தா அடுத்த பிறப்பு இயற்கை துறவிக்கு கொடுப்பாங்க. இயற்கை துறை ஆகணும்னா ஒரு வகையில் ரெண்டு வகையில் இல்லை, உனக்கு நம்ம விவேக் மாதிரி வந்து தெருவோரத்துலேயும் அனுபவிக்கலாம். விவேக் அந்த படத்தில் அதுதானே பண்ணிப்பார், அந்த அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருக்குமா தொழுநோய் இருக்குமா, இந்த கோவை சரளா காலையில் இருக்குமே, அந்த மாதிரி உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆசை இருக்கும், அனுபவிக்க முடியாமல் வெறி பிடிச்சி அலையலாம், இல்லை ஆசையை எப்படி வேணாலும் தீர்த்துக்கலாம், ஆனால் உங்களை துறவி ஆக்கிறதுக்கு உங்கள் கேரக்டர் என்னான்னு பார்த்து முடிவெடுப்போம். அந்த முடிவுக்கு உங்கள் போன பிறப்பில் நினச்சிங்க பாருங்கள், அது உதவி செய்யும், அதுதான் மேன்மை. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. அதனால் கவலையே படாதீங்க, அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறானா, இல்லை கல்யாணம் ஆகலையா, இல்லை கிடைக்கலையா, அவன் தலையெழுத்தா அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நான் ஜாதகத்தை சொல்லிடுவேன். அதனால் இயற்கை துறவி அப்படிங்கிறது தான் எண்ணத்தின் மூலமாக அது வந்து நிற்காமல் வாழும். அப்படி தான் வள்ளலாரை பார்க்குறோம், பாம்பனாரை பார்க்குறோம், சிதம்பர சாமி அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறார். இப்போ அருணகிரிநாதரை என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க அருணகிரிநாதரை, சும்மா சொல்லுங்கள். கிருபானந்த வாரியார் படம் பார்த்தீங்களா, இல்லை யார் படம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அருணகிரிநா தூர்த்தரா, அப்படின்னா தொழுநோய்க்கு பேர் தூர்த்தரா, சரி பரவாயில்ல, என்ன நீங்கள் விடுங்க, நீங்கள் பாம்பன் சாமி அடியார் என்ன, அருணகிரிநாதருக்கு தொழுநோய் வந்திருக்கலாம், ஆர்யா சுரேந்திரநாத் ஆர்யா, அப்புறம் யார் இன்னொருத்தர் கூட இருந்தார் நீலகண்ட பிரம்மச்சாரி, இவங்களுக்கெல்லாம் தொழுநோய் வந்தது, இவங்க கல்யாணமே பண்ணிக்கல. ஆமாம், இவங்களுக்கெல்லாம் எப்படி வரல? ஆ, சுப்பிரமணிய சிவா, இவங்களாம் தேச போராளிகள் வேறு, நேரம் இல்லாமல் வேலை பார்த்தவங்க. நல்ல வேலை கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் அன்றைக்கி தொழுநோய் வராமல் இருந்தது, யார் வாவுசிக்கு வரல, பாரதியாருக்கு வரல. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு தொற்று நோய், அந்த வைரஸ் வந்து வேலை பார்த்தது, இன்றைக்கி அதை தடுத்துட்டாங்க. என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, பெண்ணின்பத்தால் இருந்த தொழுநோயை பெண்ணின்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியை சொன்ன அருணகிரிநாதர் மேலே ஏற்றிட்டாங்க. அருணகிரிநாதர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டார், அப்படி ஒரு துறவியாக தான் நான் அவரை பார்க்குறேன். அவர் அந்த ஆசையிலிருந்து வெளியே வர்றதுக்கு பாடின அருளாளர்களில் பெண் ஆசையில் அல்லது காமத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு பாடின ஒரே ஆள் அவர் தான். இப்பவும் உங்களுக்கு யாருக்குன்னா காமத்திலேருந்து வெளியே வரல, ஆனால் தவம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னா நீங்கள் பாட வேண்டிய ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு அது? சேவல் பத்து, சேவல் தானே, அது என்னது கோழி பாடுறாரு, சேவல் பத்து தான் நீங்கள் பாடணும், அதுலேயே அது வந்து கிளியர் பண்ணிடும். அது வந்து அந்த 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 உடம்பில் காமத்துக்குன்னு இருக்கிற காற்றை மாற்றும், உடம்புக்கு காமத்தில் ஒரு வலி இருக்குது, வலின்னா மோதிர ஒரு காற்று இருக்குது இல்லை, காமத்தை எழுப்பின காற்று, அந்த காற்றை மாற்றுறது சேவல் பத்து. ஏன்னா அந்த கூது இல்லை கொக்கர கோன்னு, அதுதானே அலையுது, அந்த அலைச்சலை அடக்கிறதுக்குன்னே நேரடியாக ஒரு பாட்டு இருக்கார். மீதி பாட்டுலாம் அதோட கூட மற்ற ஸ்டீரியோ, ஒரு ஸ்டீரியோ பாட்டு கேட்குறீங்கன்னா ஒரு நிறைய மியூசிக் சவுண்ட், இளையராஜா எத்தனை பாடுறாரு, ட்ரம்ஸ் சிவமணி எத்தனை வச்சுருக்காரோ அத்தனையும் மற்றதெல்லாம், அதில் எது ட்ரம்ஸோ இல்லது பேஸ் கிட்டாரோ தொடர்ந்து இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு அந்த கடைசி கோழியை வெட்டணும். இப்போ நீங்கள் அதுதான் வந்து இப்போ அருணகிரிநாதருங்கிற ஒரு ஆளுமை, அந்த ஆளுமையை புரிஞ்சிக்க தெரியாமல் அது புரிஞ்சிக்கிட்டா சமூகம் வந்து தெளிவான போக்கில் போயிருந்ததுக்காக அவருக்கு ஒரு கெட்ட பேர். அருணகிரிநாதர் இருந்தால் தாசி தொழிலில் ஈடுபட்ட எல்லாரும் அவரை தான் குறை சொன்னால், ஆனால் அவர் எந்த ஊர்லேயும் யாரும் குறை சொல்லலை. அவரை அவர் எத்தனை ஊருக்கு போயிருக்காரு, அருணகிரிநாதர் எத்தனை ஊருக்கு போயிருக்காரு, சும்மா சொல்லுங்க, குறைஞ்சது ஒரு 600 இடங்களுக்கு போயிருக்காரு. யாரை விட, திருமுறை வாணர்களோட அதிகமாக ஊரு, எந்த ஊர்லேயாவது அடி வாங்கியிருக்காரா, எந்த ஊர்லேயாவது எந்த பொண்ணையாவது பார்த்துருக்காரா, எந்த ஊர்லேயாவது முதல்ல பெண்ணின்பத்தில் அதிகமாக இந்த காலத்தில் தான் அயோக்கியத்தனமாக எவனாலும் ஊர் ஊராக தெரியிறான், அந்த காலத்தில் ஊர் விட்டு ஊர் போனாலே முதல்ல பிடிச்சி வச்சு கேட்பான் கேள்வி, நீ எந்த ஊர்லேருந்து வர, இங்கேயே வந்த அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி காலத்தில் இவரை வந்து கொஞ்சம் கூட பரப்பாமல் இருந்திருப்பாங்க, இல்லை கொஞ்சமாவது அடி வாங்காத இருந்திருப்பாரா, எங்கேயும் அடி வாங்கினதாகவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லா ஊர்லேயும் போய் இல்லாத முருகனை எழுப்புறார். சிவபெருமான் கோயிலில் பின்னாடி கண்டிப்பாக முருகனை வைக்கணும் அப்படின்னு வைக்க வச்சவர் இவர் தான். இன்றைக்கி சிவன் கோயிலில் பின்னாடி தனியாக முருகன் பெரிய ஆளாக நிற்கிறாருன்னா அதுக்கு அருணகிரிநாதர் காரணம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்கள் அவதூறாக நினைக்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவனுக்கு முடியாதது அவர் அவர் நல்லா புரிய வச்சு ஒரு பெரிய புரட்சி பண்ணால் காலி பண்ணணும். ரெண்டு புரட்சி பண்ணார் அவர், சிவபெருமான் ஜாதி சிவபெருமான் ஆன பிறகு முருகப்பெருமான ஜாதி இல்லாமல் கொண்டாந்தார் பழைய முருகனை, அது பெரிய தப்பு. ஏன்னா சைவ வேளாளர் சும்மாவாக இருப்பான், ஐயரும் வேளாளரும் அன்றைக்கி சும்மாவாக இருப்பாங்க. அருணகிரிநாதர் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அருணகிரிநாதருடைய மாணவர் யார், குமரகுருபரர் கந்தர் கலிவன்பா, அவரை காசிக்கு தருத்தி விட்டாங்க, திருப்பி இங்கே வரவே கூடாதுன்னாங்க. அதுவும் குமரகுருபரர் காசிக்கு போனார்ல, அவர் திரும்பி வரவே உடலன்றது அருணாசலம் பிள்ளை அழகாக இருக்கார். குமரகுருபரர் வரலாறு அருணாசலம் பிள்ளை படித்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மடாதிபதி மேலே அவ்வளோ கோபம் வரும். ஏன்னா அந்த மனுஷன் கடைசி காலத்தில் இங்கே வந்து இருந்து நிறைய வேலை பண்ண நினைக்கிறார், நீ போ போன்னு தள்ளி விட்றாங்க. அந்த வரலாறை படித்தீங்கன்னா, முருகனை பற்றி பேசவிடக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தாங்க. அப்போ தொடக்கத்தில் முருகனை பற்றி பேசினா அதில் விடுவாங்களா, ஒரு பொதுமையை கொண்டு வர்றதுக்கு விடுவாங்களா, விட மாட்டாங்க. உங்களுக்குலாம் தெரியும் ஏற்கனவே என்னென்னமோ கலகம் பண்ணி சைவம் வருது, சைவத்தில் ஒரு கலகம் வந்ததுன்னா பிரச்சனை ஆகிடல, அதனால் முருகனை விடக்கூடாதுன்ட்டு இந்த அருணகிரிநாதர் வாழ்க்கையை குலைச்சாங்க. அவன் அவன் கும்பரசாமி நீயா கும்பிட்ற, அவங்ககிட்ட நீ பின்னாடி போகாத அப்படின்னு ஆக்குனாங்க. இன்னை வரைக்கும் முருகன் தள்ளாடிக்கிட்டு தான் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கார், ஞாபகம் வச்சுங்க. இன்ன வரைக்கும் அவரை டெவலப்பாகவே விடலை. நீங்கள் எதை நினச்சிட்டு இருக்கிறீங்க, முருகனை கடவுளுக்கே இந்த நிலைமை ஜாதி இல்லை, அதனால தான் பாம்பன் சாமி எழுதினார், தள்ளற்பாலது சாதி விகற்பம், முதல்ல உனக்கு டோக்கன் கொடுக்கணுமா, தள்ளற்பாலது சாதி விகற்பம், உள்ளவா அப்புறமா கடவுளை அனுபவிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாரு. இதுவும் திருக்குறளுக்கான வந்த ஒரு விளைவு தான். இந்த விளைவை தான் வள்ளல் பெருமானில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், முழுமையாக பார்க்குறோம், முழுமையாக பார்க்குறோம். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம். சைவ சித்தாந்தம் வைதிகத்தை வைத்து கொண்டு திருக்குறளை பேசியது என்று தான் அதனுடைய வேலையை தவிர, ஆனால் அதில் வந்த எல்லாம் திருக்குறளினுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்கு கொண்டு செல்வது தான் என்பது நமக்கு புரிகிறது என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.